நம்ம வாழ்ற ஒரு வாழ்க்கை சில நேரங்களில் ஒரு வறண்ட வனாந்திரம் மாதிரி இருக்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அந்த நம்மளுடைய ஆத்தும தாகத்துக்கு நம்ம என்னென்னவோ அதை ட்ரை பண்ண பார்க்குறோம் இல்லைங்களா, ஆனால் ஏமாற்றம் தான் அடையிறோம். கடவுள் நம்மளை நம்ம ஆத்தும தாகத்தை தணிக்கக்கூடிய இடம் ஒரே ஒரு இடம்தான் அப்படின்னு அவர் உணர்த்த பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், தாகமாக இருக்கிறவன் எவனோ அவன் என்னிடத்தில் வரக்கடவான், நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன். முழு அண்ட சராசரத்திலையும் நீங்களோ நானோ தேடக்கூடிய ஜீவ தண்ணீர் ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு, அது இயேசு கிட்ட தான் இருக்கு. அதை ஒன்ன உணர்றதுக்கே மனுஷனுக்கு எத்தனையோ வருஷங்கள் வேணும் இல்லைங்களா. நம்ம உணர்றதில்ல, நாம் தேடுகிற காரியம் இயேசு கிட்ட தான் இருக்கு. நான் தேடுகிற காரியம் என் ஆத்தும தாகத்தை தணிக்கக்கூடிய அவர் மட்டும்தான் அதை உணர்றதே, அதுவே பெரிய ஞானம். ஏன்னா அது வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இயேசுலேயே நம்ம நிலைத்திருந்து அவர்லேயே நோக்கி பார்த்து நம்ம தேடுறது வேற எங்கேயுமே உலகத்தில் கிடைக்காது. உலகத்தில் எதை தேடி போனாலும் ஏமாற்றம் தான் அடையும் இல்லைங்களா. அப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு உலகம் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கு, நம்மளை ஆயுசெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் தேடுகிற திருப்தி, நான் தேடுகிற ஜீவ தண்ணீர், என் ஆத்துமாவுடைய பசியை போக்கக்கூடியவர் இயேசு மட்டும்தான் அப்படின்றத உணர்றவன் தான் உண்மையான விசுவாசி. இயேசு கிறிஸ்துக்குள்ள அவன் மேன்மை பாராட்டுகிறவன் அப்படின்னு பவுல் நமக்கு போன வாரம் சொல்லி கொடுத்தார். உண்மையான விசுவாசியுடைய அடையாளம், சர்ச்சுக்கு போகிறவங்கெல்லாம் விசுவாசி இல்லை இல்லைங்களா, ஞானஸ்தானம் எடுத்தவங்கெல்லாம் விசுவாசி இல்லை, கம்யூனியன் எடுக்கிறவங்களாம் விசுவாசி இல்லை, இதெல்லாம் நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம், நம்ம எல்லாம் விசுவாசின்னு பவுல் படி என்ன, ஏசு கிறிஸ்துவில் மிகுந்த சந்தோஷம், சந்தோஷத்தில் நிறைந்து மேன்மை பாராட்டுகிறவன். இயேசுவை விட அவனுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. அந்த மாதிரி உன் மனசு இருக்கா இன்னைக்கு காலையில், அப்போ தான் நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் விசுவாசி. இன்னைக்கு இந்த கம்யூனியனில் அதைத்தான் நம்ம செய்ய வரோம் இல்லைங்களா. இயேசுவை நோக்கி பார்ப்பது அப்படின்ற பாடத்தை நம்ம ஆரம்பித்தோம். இயேசுவை மகிமை வெளிப்படும் வரைக்கும் இயேசுவை நோக்கி பார்ப்பது அப்படின்ற தலைப்பு. அப்படின்னா என்னங்க, இயேசுவை பார்க்கணும். நம்ம மனதில் என்னென்னவோ சிந்திச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா, தூக்கமே வராது, அதை சிந்திப்போம் இதை சிந்திப்போம், எவ்வளோ 101 காரியங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு இயேசுவை நம்ம மனக்கண்களால் சிந்திச்சு பார்க்கறது. அவரை சும்மா அப்படி பார்த்துட்டு திரும்பிடுறது இல்லை, அவரை உத்து பார்த்து யோசிச்சு 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 ரொம்ப தீவிரமாக எந்த அளவுக்கு அவரை பின்னாடி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அந்த பலமான யோசனையின் ஊடாக, விசுவாசத்தின் ஊடாக அவர்கிட்ட இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு கிருபையும் பண்புகளும் நம்ம இடத்துல இறங்கி வரும்படிக்கு நம்ம இருதயத்தில் நம்ம உணரணும். நம்ம இருதயம் புதுப்பிக்கப்பட்டு அவர் தடுக்கிற ஜீவ தண்ணீரை நம்ம குடித்து ஆத்தும தணிஞ்சு சந்தோஷப்பட்டு பலப்படுற அளவுக்கு இயேசுவை நோக்கி பார்க்க, அப்படிதான் நோக்கி பார்க்கணும்னு பைபிள் நம்மளை அழைக்கிறது பாருங்களேன். அதை பார்க்கிற ஒரு பாடத்தை நம்ம ஆரம்பிச்சு இயேசு படைப்புக்கு முன்பதாக அவருடைய மகிமையை நம்ம பார்த்தோம். எப்போ பார்த்தோம், எப்போ பார்த்தோன்னு ஒருவேளை உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம போன வாரம் படித்ததே நமக்கு சில நேரத்தில் சந்தேகம், ஞாபகம் இருக்குது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தது எப்படி, சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். இயேசு பரலோகமோ பூமியும் படைப்பதற்கு முன்பதாக எப்படி இருந்தார், எந்த நிலையில் இருந்தார் அப்படின்னு நோக்கி பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த பாடத்தை தொடர்ந்து என்ன சொன்ன, பழையற்பாடில் அவர் பாடத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அவருடைய பிறப்பில் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கை ஊழியத்தில், அவருடைய மரணத்தில், அவருடைய உயிர்த்தெழுதலில், அவர் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் நோக்கி பார்ப்போம். அவர் ரெண்டாவது வருகையில் அவரை நோக்கி பார்ப்போம். அந்த மாதிரி இந்த பாடம் போயிட்டே இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடியெல்லாம் இயேசுமயமாக நம்ம மாறிடணும். அந்த அளவுக்கு அந்த பாடத்தை படிச்சுட்டு இருப்போம், படிப்படியா படிக்கிறோம். முதல்ல எப்படி ஆரம்பிச்சோம், இயேசு வந்து படைப்புக்கு முன்பதாக எந்த நிலையில் இருந்தார் அப்படின்னா, நமக்கு வேதம் என்ன சொல்லுது, யோவான் சொல்றார் நமக்கு, ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், தேவனாயிருந்தார். உலகம் உண்டாவதுக்கு முன்னாடி இயேசு எப்படி இருந்தார் தெரியுமா, தெய்வத்துவத்தின் நித்திய தெய்வ மாட்சிமையோடு அவர் தெய்வமா இருந்தார். தேவனுக்கு இருக்கக்கூடிய சகல குணாதிசயத்தின் மகிமையும் அவருக்கும் இருந்துச்சு, அவர் தெய்வமாக இருந்தார். ரெண்டாவதாக அவர் தேவனோடு இருந்தார். எப்படி இருந்தார்? மிக அருகாமையில் பிதாவின் மடியில் இருந்த செல்ல பிள்ளையாக அவர் இருந்தார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். நம்ம அதை யோசித்து பார்த்தோம் போன வாட்டி. நம்ம கடவுளோடு கடவுளுடைய அன்புனா கொஞ்சம் அனுபவிச்சாவே நமக்கு டான்ஸ் ஆடணுன்ற ஆனந்தம் வருது. கடவுளோடு இருக்கிறதுனா என்ன? நித்தியமாக எல்லா பரிபூர்ணமும் நித்திய பேரின்பமும் கடவுள்கிட்ட தான் இருக்கான். ஆனால் கடவுள்கிட்ட நித்தியமாக அவர் இருந்தார், எந்த அளவுக்கு அருகாமையில் இருந்தார்னு யோசிச்சு பாருங்களேன். கடவுள் எல்லையற்ற யெகோவா தன்னுடைய அன்பையும் தன்னுடைய பாசத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாம் நேரடியாக ஊத்தி நித்தியமாக அன்பு காட்டுற ஒரே பொருளாக இயேசு இருந்தார்னா என்ன ஆனந்தத்தில், பேரானந்தத்தில், பரமானந்தத்தில் இயேசு இருந்திருப்பார் நம்மளால சிந்திக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ஒரு தொட்டு கடவுளுடைய அன்பு கிடைச்சாவே நம்ம அப்படியே ஆனந்தப்படுறோம். கடவுளுடைய முழுமையான அன்பு இயேசு மேலே தான் நித்தியமாக ஊத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. எவ்வளோ சந்தோஷமாக இயேசு இருந்திருப்பார் அதை நம்ம சிந்திச்சு பார்த்தோம். இது என்னவோ கூட நமக்கு சொல்லுது, இயேசு எவ்வளோ கடவுள் மாபெரும் யெகோவா. ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, உலகம் உண்டாவறதுக்கு முன்னாடி எத்தனை கோடி வருஷம் கடவுளுக்கு ஆரம்பமே இல்லை, அத்தனை கோடா கோடி யுகங்களும் அவருக்கு, கடவுளுக்கு வேறு யாருமே ஒன்றுமே தேவைப்படலை. தன்னுடைய குமாரனில் பரிபூர்ணமாக சந்தோஷமாக நிறைவாக கன்சிமிட்டாமல் ஒரே பொழுதுபோக்காக தன் பிள்ளையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார்னா அப்போ இயேசு எவ்வளோ மகிமை உள்ளவராக இருப்பார், எவ்வளோ அருமையானவராக விரும்பத்தக்கவராக சிறந்தவராக அவர் இருப்பார்னு யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் அவர் அடிமை கோலத்தை தான் பார்க்குறோம், ஆனால் படைப்புக்கு முன்பதாக அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தார். யோசி தேவனா இருந்தார், தேவனோடு இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக நம்ம என்ன பார்த்தோம்? அந்த நித்தியத்தில் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி பிதாவும் குமாரனும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டாங்கன்னு வேதம் நமக்கு வெளிப்படுத்துது. பல வசனங்கள் நமக்கு இருக்குது, அதெல்லாம் பார்த்தோம். நம்ம அந்த உடன்படிக்கையில் சில பேர்களை தெரிந்து கொண்டு அவர்களுடைய பேர்களை ஜீவ புஸ்தகத்தில் போட்டு பிதா அவர்களுக்காக ஒரு காரியம் செய்கிறேன் அப்படின்னார். பிதா வந்து அவர்களுடைய மீட்பை அவர் திட்டம் பண்ணார். அந்த மீட்பை குமாரன் நிறைவேற்ற உடன்பட்டார். பரிசுத்தாவி அந்த அடைந்த நிறைவேற்றின மீட்பை அந்த மக்களுடைய வாழ்க்கையில் போய் பலிக்கிற செய்கிறேன்னு பரிசுத்தாவி உடன்படிக்கை பண்ணார். அந்த மாதிரி பிதா குமாரன் பரிசுத்தாவி நித்தியத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் மீட்பின் உடன்படிக்கை. ஒருவேளை நீங்கள் பைபிள் சரியாக கேட்காம இருந்தால் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா முழு பைபிளே என்னன்னா ஒரு உடன்படிக்கை புக்கு. பழைய ஏற்பாடுனா என்ன? பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு புது உடன்படிக்கை. உடன்படிக்கைன்றதை நம்ம போன வாரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் போன வாட்டி. அந்த உடன்படிக்கைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா பைபிளை வந்து பல்வேறு வித்தியாசமான கதைகள் இருக்கிற ஒரு புக்காக பார்க்க மாட்டோம். ஒரே கதை சொல்கிற புக்காக நமக்கு தெரியும். தேவன் நித்தியத்தில் செய்த அந்த உடன்படிக்கை, மீட்பின் உடன்படிக்கையின் வாக்கு தத்தத்தை கிறிஸ்து மூலமாக ஆதி ஆமத்திலேருந்து ரெவலேஷன் வரைக்கும் எப்படி நடத்துகிறாருன்றது ஒரே கதை தான் பைபிள். அந்த ஒரே கதையாக பைபிளை நமக்கு காட்டுற ஒரு சத்தியம் வந்து உடன்படிக்கை. பாருங்களா, அது புரியலைன்னா பைபிளை அங்கே ஒன்று படிப்பீங்க, இங்கே ஒன்று படிப்பீங்க, இதே நடந்துச்சுன்னு தெரில, லேவியராகவும் எதுக்கு வந்துச்சுன்னு தெரில, அவரு ஐசாயா என்ன சொல்கிறாருன்னு தெரில, எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக பீஸ் பீஸாக பிச்சுருவாங்க பைபிளை. உடன்படிக்கை நமக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம கம்யூனியன் எனக்கு வந்திருக்கிறோம், அதுக்கும் உடன்படிக்கை என்னங்க சம்பந்தம் பாஸ்டர் அப்படின்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த கம்யூனியனை ஏற்படுத்தும் போது எல்லா சீஷர்கள் இருக்கும்போது அவங்கெல்லாம் மூச்சடைச்சி போகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை அப்படின்னார் இல்லைங்களா. அது எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வார்த்தைகள் என்பதை நாம் இன்னைக்கு புரிஞ்சுக்க பார்ப்போம் இல்லைங்களா. ஓகே, இயேசுவை மகிமை, படைப்புக்கு முன்பதாக அவருடைய மகிமையை நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன பண்ணுவோம்? முழு பழையற்பாட்டில் ஆதி ஆமத்திலேருந்து மல்கியா வரைக்கும் அவருடைய மகிமையை நம்ம பார்க்க முயற்சி செய்வோம். எங்கெங்கே ஆரம்பிக்கிறது? லூக்கா வந்து ஆதாமிலேருந்தே ஆரம்பிக்கிறார். இயேசுடைய வம்ச வரலாறு ஆதாமுடைய பிள்ளையாக காமிச்சிட்டு வர்றார். நான் இதை ஆரம்பித்து தயார் பண்ணணும்னு யோசிக்கும்போது எனக்கு என்னடா இது யானை வாழை பிடிச்சிட்டோமே நமக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. இதை போய் சொல்லிவிட்டோம், இதை வேற ப்ரீச் பண்ணணுமே. ஏன்னா சில நேரத்தில் ஒரு ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு ஒரு கடல்லையே நான் மூடிடுவேன் பாருங்க அப்படின்னு, கொடையை பிடிச்சி நின்றுக்கிட்டு கடல்லையே மழை உழுவாத மாதிரி நான் பார்த்துக்குவேன்னு பண்ண முடியுமா? இல்லை. ஆதி ஆமத்துலேருந்து மல்கியா வரைக்கும் எத்தனை எத்தனை சத்தியங்கள் இருக்குது. காலில் ஒருத்தர் கேட்டு, ஒரு பிரசங்கத்தில் இதை எடுத்தீங்களா, நாங்கள் 4-5 வருஷமாக இது இன்னும் முடிக்காமல் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது அவ்வளோதான் படிக்கணும், அது அவ்வளோ விஷயம் இருக்குது. நான் வந்து நிறைய காரியங்கள் விட்டுட்டு இந்த கம்யூனியனுக்குன்னு ஒரு சுருக்கமாக ஒரு ஒரு ஓவர் வியூன்னுவாங்க, ஒரு சும்மா கண்ணோட்டம் இல்லைங்களா, ரொம்ப டீட்டெயிலாகலாம் பார்க்க. அதை விட்டுட்டீங்களா, இதை விட்டீங்களா, என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ஏன், எனக்கே தெரியும் நிறையா விட்டுட்டேன் நான். ஓகே, சரி. ஒரே மெசேஜில் பாருங்கள், இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்க போகுது. நான் எப்போ பார், ஒரு வசனம் எனக்கு கேள்வி பண்ணுவாங்க, ஒரு வசனத்தை எடுத்துக்குவார். சில நேரத்தில் அந்த வசனத்தை ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டே 2 சாமன் எடுப்பார். இன்னைக்கு பாருங்கள், முழு பழையற்பாடே ஒரு சாமனில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, 5 பாகங்களை பார்ப்போம். ஆதாமிலிருந்து ஆபிராம் வரைக்கும் இயேசுவை பார்ப்போம். ஆபிராமிலிருந்து மோசே வரைக்கும் இயேசுவை பார்ப்போம். மோசேலேருந்து தாவீது வரைக்கும், தாவீதுலேருந்து அவங்க அடிமைத்தனத்துக்கு போனது வரைக்கும், அடிமைத்தனத்திலேருந்து இயேசுடைய பிறப்பு வரைக்கும் பழைய ஏற்பாடை நம்ம கவர் பண்ணிட்டு வருவோம். ஓகே, இந்த பகுதிகள் எல்லாம் நித்தியத்தில் ஆண்டவர் பிதா குமாரன் செய்த மீட்பின் உடன்படிக்கையை படிப்படியாக எப்படி வெளிப்படுத்திக்கிட்டு வராருன்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு ஒரே ஒரு கதை, அந்த உடன்படிக்கைன்ற ஒரு கதை எவ்வளோ அழகாக வருது பாருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்ன, ஆதாம் நித்தியத்தில் தீர்மானம் பண்ணார் இயேசுவை அனுப்புவேன். ஆதாம் கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணி என்ன சொன்னார் தெரியுமா, அவரை ஸ்திரீயின் வித்தாக நான் அனுப்புவேன் அப்படின்னு வெளிப்படுத்தினார். எப்படிங்க வருவார் இயேசு இந்த உலகத்தில், தேவகுமார் அவ்வளோ பெரிய நபர் எப்படி வருவார், ஸ்திரீயின் வித்தாக வருவேன் வெளிப்படுத்தினார். ஆபிராம் கிட்ட வந்தார், அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணி அவர் உன்னை ஒரு தேசமாக்குவோம், உன் தேசத்திலேருந்து அந்த வித்து வரும், அந்த வித்து வந்து உலகத்தில் இருக்கிற சகல குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்னார். மோசே கிட்ட வந்து அந்த வித்து வந்து நியாயப்பிரமாணத்தின் சகல கோரிக்கையும் நிறைவேற்றி முழுமையான நீதியை சம்பாதிக்கும் அப்படின்னார். தாவீது கிட்ட வந்து அந்த வித்து ஒரு நித்திய ராஜ்யத்தை ஏற்படுத்தும்னார். பாருங்களா, படிப்படியாக வெளிப்படுத்திக்கிட்டே வர்றார். தீர்க்கதரிசிகள் கிட்ட வந்து அவர் ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்துவார். பாருங்களேன், ஆதாம் கிட்ட வித்து, ஆபிராம் கிட்ட தேசம், மோசே கிட்ட நியாயப்பிரமாணம், தாவீது கிட்ட ராஜ்யம், தீர்க்கதரிசிகள் கிட்ட புது உடன்படிக்கை. ஓகே, இதெல்லாம் ஒரு லெக்சராக படிச்சுட்டு நல்லா தூங்கிராமல் நீங்கள் இருக்கும்படிக்கு இருக்கணும்னா, நம்ம திருப்பியும் அந்த டைம் மிஷினில் உட்காந்து அந்த காலத்துக்கு பயணம் செய்து போய் நம்ம கற்பனையில் அந்த இடத்துல நம்ம இருந்த மாதிரி பார்த்துட்டு வரணும் இல்லைங்களா. அப்போ தான் அதை உணர முடியும், நமக்கான மாதிரி நம்ம உணரணும். ஆகவே முதல்ல போவோம் படைப்புக்கு பின்னாடி போனோம். இப்போ படைப்பு ஆண்டவர் உலகத்தை உண்டாக்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் அங்கே நின்று பார்த்தோம்னா, அங்கே எங்கே இருக்கார் இயேசு? ஆதாம்லேருந்து ஆபிராம் வரைக்கும் ஆதி ஆமத்தில் நித்திய தேவன் தன்னுடைய குமாரனை என்றென்றும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எந்த தேவையும் இல்லாத தேவன் 6 நாளில் முழு அண்ட சராசரத்தையும் தன்னுடைய வல்லமையில் ஒன்றுமே இல்லாததில் உருவாக்குனார் இல்லைங்களா. என்ன அதிசய படைப்பாக படைச்சார். அங்கே போய் நின்று அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா இயேசு எங்கெங்கே இருக்கிறாரு ஆதியாகமத்தில் அப்படின்னா, நமக்கு யோவான் என்ன சொல்கிறாரு, யோவான் 1:3 சகலமும் அவராலே உருவாயிற்று, அவரை அன்றி ஒன்றுமே உருவாகலை, எல்லாத்தையும் படைத்தவர் இயேசு அப்படின்றார். ஆதியாகமத்தில் அங்கே பார்க்குற வானமோ பூமியோ சமுத்திரமோ சந்திரனோ சூரியனோ நட்சத்திரங்களோ மரங்களும் செடிகளும் பழங்களும் மாங்காய் காலம் முடிய போகுது, நீங்கள் சாப்பிட்ற மாங்காவும் எல்லாத்தையும் படைத்தவர் யார்? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இதை படைத்ததுக்காக நீங்கள் யாராவது சொல்லியிருக்கீங்களா? இயேசுவை படைத்தவராக நம்ம பார்க்குறதே கிடையாது. பாருங்களேன், கொலோசியர் 5:11 நமக்கு சொல்லுகிறது, அவராலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டு எது வானத்திலையும் பூமியிலையும் காணக்கூடியவர்களையும் காணக்கூடாதவைகளையும் சிங்காசனங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் சகலமும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. முன்னாடி பாருங்களேன், எவ்வளோ ஆழமாக நம்ம யோசிச்சிருக்கோம், ஒவ்வொரு அணுவும் இந்த உலகத்தில் படைத்தது இயேசுங்க, நம்ம அதை சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? அவர் தாங்க சிருஷ்டிகர்த்தா. அவர் சிருஷ்டிகர்த்தா மாத்திரம் இல்லை, வேதம் என்ன சொல்லுது? சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையின் வல்லமையால் அவர் தாங்கி பிடிச்சிருக்கிறார். உங்களை படைத்தது, உங்கள் தாயின் கற்பத்தில் உங்களை படைத்தது, உங்களை உருவமாக இன்னைக்கும் தாங்கிறது அவர் தான். ஹி இஸ் த கிரியேட்டர், ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரிசர்வர். இல்லாத அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா அவர் தான் சொல்கிறார், நானே ஆதியும் அந்தமும் இல்லைங்களா, நானே அல்பாவும் ஒமேகாவும், நான் தான். நீங்கள் யார் யாரோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்துவில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? பிரம்மான்னு நினைக்கிறீங்க. பிரம்மா தான் படைத்தாரு, விஷ்ணு தான் காக்கிறாரு, சிவன் தான் எல்லாத்தையும் அழிக்கிறவர். அவர் என்ன சொல்கிறார் வந்துட்டு, நான் தான் பிரம்மா, நான் தான் விஷ்ணு, நான் தான் சிவன், நான் தான் படைத்தேன், நான் தான் காக்கிறேன், நான் தான் அழிக்க போகிறேன். அவர் தாங்க சகலமும் அப்படின்றார். இன்னைக்கு வேந்தா குருட்டு உலகம், பாவத்தில் குருட்டுப்பட்ட உலகம், அவர் பார்க்காம இருக்கலாம் அவர் மகிமையை. ஆனால் நமக்கு மறுஜென்மோன்னு நடக்கும் போது, நம்ம மனது பிரகாசிப்பிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும், இவர் தாங்க சிருஷ்டிகர், இவரே பெருமான், மற்றவர்கள் இல்லையே பெருமான். ஒரு பாட்டு வர மாதிரி, இவர் தான் படைத்தவர். ஓகே, அவர் படைத்த பிறகு என்ன ஆயிப்போச்சு? என்ன ஒரு சோகம் ஆயிப்போச்சு? ஒழுங்கா இருந்தோமா? மனுஷன் ஒரு பாவம் செய்து நாம் ஆண்டவருக்கு விரோதமாக போயிட்டோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை நீங்கள் அங்கே இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஆதாம் முடியும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? நம்ம எல்லாரும் ஆதாமுக்குள்ளே இருந்தோமா? ஆதாம் செய்ததை நம்மளும் செய்தோம், அதனால தான் அந்த குற்றம் நம்ம மேலேயும் அதனோட விளைவுகள் நம்மளும் சந்திக்கிறோம். அப்படின்னா ஆதாமுக்குள்ளே நம்ம இருந்தோம். ஒருவேளை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆடம்னு வச்சுக்காங்க, அந்த கற்பனை உலகத்தில் அங்கே போயிருக்கிறோம். நீங்கள் தான் ஆடம், இல்லை நீங்கள் வைஃப், நான் எப்படிங்க ஆடம்னு நினச்சிக்கிறது தான், நீங்கள் ஈவுன்னு நினச்சிக்காங்க. நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. என்ன செஞ்சிட்டீங்க? தப்பு செஞ்சிட்டீங்க. சாதாரண தப்பா? ஐயோ, இந்த உலகத்திலேயே செய்யக்கூடாத தப்பு. தேவசாயலா படைக்கப்பட்டு நித்திய ஆத்மாவோடு சுயாதீன சுத்தத்தோடு படைக்கப்பட்டு நீங்க செஞ்ச ஒரு காரியம், அதனோட பயங்கரம் எவ்வளவு பெருசுன்னு தெரியாம செஞ்சிட்டீங்க. பிசாசுனால வஞ்சிக்கப்பட்டு பாவம் செஞ்சிட்டீங்க. இப்போது குற்றவாளிகளாக நித்திய தேவனுக்கு முன்பதாக நிற்கிறீங்க. அவர் பரிசுத்தர், தண்டிக்காம, பாவத்தை தண்டிக்காம விடமாட்டார். அவர் நீதி திருப்தி அடைய வேண்டும், உங்களை நரகத்துல தள்ள வேண்டும். எவ்வளவு நடுக்கத்தோடு நம்ம நிற்போம். கடவுள் அந்த தோட்டத்துக்குள்ள வராரு. வரும்போது ஆதாமே இந்த கேட்கிற மாதிரி, இலியாசே, சஜினே அப்படின்ற மாதிரி உங்க பேரை கூப்பிடுறாருன்னு வைங்க. வினோத், எங்க இருக்கிற, எங்க இருக்கிற அப்படின்னு. ஒருவேளை திவ்யா, ஆஷா, சிந்து, நியாய தீர்ப்புக்கு வாங்க. நீதிக்கு தப்ப முடியாது, நீதியுடைய தண்டனை வாங்கணும். நான் என்ன சொல்லியிருந்தேன்? எந்த நாளில் நீ சாப்பிட போறியோ அந்த நாளில் நீ சாகவே சாவாய். நீ சாகணும், வான்னு நியாய தீர்ப்புக்கு அவர் எங்கன்னு தேடும் போது என்ன பயம் இருக்கும், என்ன கொடுமை இருக்கும். ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. சரீரத்தில் சாகணும், ஆவிக்கூரியமாக சாகணும், நரகத்தில் போகணும். இப்போத்தான் பரதேசிகளுக்கு வந்தோம், கொஞ்ச நாள் தான் ஆச்சு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாள் தாங்க வாழ்ந்த, இனிமேல் நித்தியமா நரகத்தில் இருக்கணுமா? ஒரு பழம் சாப்பிட்டதுக்கு நித்தியமா நரகமா? என்ன ஒரு சோகம், யோசிச்சு பாருங்களேன். என்ன மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம். ஆதாம் நின்னார் பாருங்களேன். ஒரு நாள் இந்த பூலோகத்தின் அதிபதியா இருக்கிறோம், அடுத்த நாள் பிசாசுக்கு அடிமையாக நரகத்துல பிசாசுகளோடு வேகணுமா? நெஞ்செல்லாம் அடிச்சுக்கிட்டு, ஐயோ பாறைகளே மலைகளே எங்க மேல உழுவுங்க, அந்த கோபத்திலேருந்து யார் எங்களை காப்பாத்த முடியும்னு கதறிக்கிட்டு மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. அப்போ உங்களை காப்பாத்த வந்தவர் ஒருத்தர் தாங்க, ஒரே ஒருத்தர் தான் உங்களை காப்பாத்த வந்தவர். யாரு தெரியுமா? அந்த இடத்துக்கு வந்தவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய மகிமையை பாருங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யார் அந்த ஆதி ஏதேன் தோட்டத்திலேயே உங்களையும் என்னையும் காப்பாத்தினவர் அவர் தான். இயேசு கிறிஸ்து வந்து அங்க அறிவிக்க, எல்லா பாவம் செஞ்சவங்க நில்லுங்கன்னு சொல்லி வரிசையா ஜட்ஜ்மெண்ட சொன்னார். பிசாசே, நீ உனக்கு அவருக்கு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தார். சர்ப்பத்துக்கு, நீ பாம்பு வயிற்றுல தான் நடப்பாய். ஆனா ஆதாம் ஏவாளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். என்ன? உன்னுக்கும் ஸ்திரீக்கும் பகையை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்கி அவன் உன் குதிகாலை காயப்படுத்தி உன் அந்த ஸ்திரீயின் வித்துன்னு ஒன்று வரும், அது உன் தலையை நசுக்கும். முதல் காஸ்பல் ப்ராமிஸ் அதாங்க, உடன்படிக்கையின் வாக்கு தத்துவம் அதுதான். ஃபஸ்ட்டு கிருபையின் உடன்படிக்கையின் வெளிப்பாடு அதுதான். இந்த ஒரு ஸ்திரீயின் வித்தா எப்படிங்க வருவாரு? குமாரன் இந்த உலகத்தின் ரட்சகர் எப்படி வருவார்? ஒரு ஸ்திரீயின் வித்தாக வருவார். அவர் வந்து மிகப்பெரிய வெற்றியை சாதிப்பார். இந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கி அது செஞ்ச கொடுமையெல்லாம் சாபத்தை எல்லாத்திலையும் மனித குலத்தை விடுவித்து அவர் காப்பாற்றுவார். ஸ்திரீயின் தலையை நசுக்கு, அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார். மிக காஸ்பிள் ப்ராமிஸ். நமக்கு வேண்டாம், இது சாதாரணமாக இருக்கலாம். ஆதாம்லேருந்து எடுத்து ஆயிரம் 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 எத்தனை காலம் வாழ்ந்த மக்கள் ஆபேலு சேத்து எல்லாம் எதை நம்பிக்கிட்டுங்க இருந்தாங்க? இது ஒரு வாக்கு தத்துவம் தாங்க அவங்களுக்கு இருந்துச்சு. ஸ்திரீயின் வித்து வரும், ஸ்திரீயின் வித்து வரும். ஒரு ஒரு குழந்தையோ பிறக்கும் போது இது ஸ்திரீயின் வித்தா, இது ஸ்திரீயின் பிசாசுக்கு பயம். ஒருவேளை இது ஸ்திரீயின் வித்தான்னு, ஆபேல் ஸ்திரீயின் வித்தா இருக்கலான்னு சொல்லி அவளை கொண்டு போட்டுருச்சு காயினை ஏவி, இல்லைங்களா? அதுதான் அவங்களுடைய நம்பிக்கையா இருந்துச்சு. அந்த ஒரு வசனத்தில் உங்களுடைய ரட்சிப்பும் என் ரட்சிப்பும் உங்கள் சொர்லோக பரலோகமும் என் ச பரலோகமும் இருக்குங்க. எவ்வளோ ப்ராமிஸ் அதில். மீட்பர், ரட்சகர், பாவத்திலேருந்து மரணத்திலேருந்து நரகத்திலேருந்து மீட்க போகிறவர் வரப்போகிறார். அதை சொல்லியாச்சு பாருங்களேன். இதுதான் ஆரம்ப வெளிப்பாடு. இதை நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க நம்முடைய மூதாதையர்கள். யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளோ அவங்களுக்கு அங்கே நினை இருந்த அவங்களுக்கு இயேசு மேலே எந்த அளவுக்கு மதிப்போம். ஐயோ, பரதேசியில் இருந்தோம், இன்பத்தில் இருந்தோம், இப்போ கடவுளால் விரட்டப்பட்டு இங்கே சபிக்கப்பட்ட வாழ்க்கை. புருஷ மனைவி அடிச்சுக்கணும், நெற்றியின் வேர்வை சிந்தி உழைக்கணும், மண்ணிலிருந்து வந்த மண்ணுக்கே ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாலும் செத்து தான் போகணுன்ற ஒரு மாய வாழ்க்கைக்கு சபிக்கப்பட்டிருக்கிறோமே. ஆனால் இதெல்லாம் மாற்ற ஒருத்தர் வரப்போகிறாரு. ஸ்திரீயின் வித்து வரப்போதேன்ற நம்பிக்கையில் இயேசு மேலே எந்த அளவுக்கு உயர்வான எண்ணம் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் மனித குலம் தொடருதுன்னா எதற்கு தொடருது? சாகவே சாவாயின்னு சொல்லி அன்னைக்கே ஆதாம் ஏவால் அழிச்சிருக்கணும் இல்லை ஆண்டவர்? அப்பனா நீங்க எங்க, உங்க குடும்பம் எங்க, உங்க பிள்ளைகள் எங்க, உங்க வீடு எங்க? ஒண்ணுமே இருந்திருக்காதே. அன்னைக்கு நீங்க மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற இந்துஸ் முஸ்லிம்ஸ் எல்லாருக்கும் ஒரு விதத்துல இயேசு தான் அவருடைய ரட்சகர். அவங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்கன்னா அதுக்கு அவர்தான் காரணம். அவருடைய வாக்கு தத்துவம் தான் மனித குலத்தை தொடர செய்தது பாருங்களேன். ஓகே, ஆபிராமுக்கு அந்த வாக்கு தத்துவம் ஆதாமுக்கு கொடுத்தாரு. ஆதாம்லேருந்து ஆபிராம் வரைக்கும் என்ன பார்க்குறோம்? இந்த வரப்போகிறவருடைய நிழல் மனிதர்களுடைய டைப்ஸில் நம்ம பார்க்குறோம். ஆபேல் ஒரு டைப் இயேசுக்கு, ஏன்னா நீதிக்காக அவன் பாடுபட்டு மறித்தான். அது இயேசுக்கு ஒரு டைப் இல்லைங்களா? ஏனோக் தேவனோடு நடந்து அசாதாரணமான நீதியான வாழ்க்கையை வாழ்ந்து சாகாமையே உடம்போடு பரலோகத்துக்கு போயிட்டார் அவர். அது ஒரு இயேசுக்கு வரப்போகிறவர் இப்படித்தான் இருக்க போகிறார். ஒரு மகிமையான பரிசுத்தமாக வாழ்ந்து சரீரத்தோடு பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவார்னு ஒரு அடையாளமாக காட்டினார். நோவா காலத்தில் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் மோசமாக போகும்போது கடவுள் எல்லாரையும் போட்டு அழிச்சிருக்கணும். நோவா கொண்டு தயவு காட்டி எட்டு பேரை ஏன் காப்பாத்தினாரு? இந்த வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேறலையே. இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்காகத்தான். நோவா ஒரு டைப் இயேசுக்கு இல்லைங்களா? அவருக்கும் அந்த கிருபையின் உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த பூமியை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை போட்டு கொடுத்தாரு. நோவா தான் ஒரு புதிய உலகத்துக்கு ஒரு, அவர் தான் புது ஆதாம் இல்லைங்களா? அவர் மூலத்தான் இன்னுமே சந்ததி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இப்போ ஆதாமிலிருந்து ஆபிராம் வரைக்கும் எதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? இயேசு என்னவா சொல்லப்பட்டிருந்தாரு? வித்து, வரப்போது ஸ்திரீயின் வித்து. ரெண்டாவதாக ஆபிராமிலிருந்து மோசே வரைக்கும் முழு உலகமும் ஆண்டவருக்கு விரோதமாக போயிருச்சு, எல்லாரும் பாவத்தில் அழிந்துகிட்டு இருந்தாங்க. இன்னுமே திருந்தினாங்களா அந்த பிரளயம் அம்சம் நோவா காலத்தில்? இல்லை, இன்னும் மோசமாக தான் போனாங்க. மோசமாக போய் அவங்களுடைய மோசத்தில் உச்சக்கட்டமாக பாபேல் கோபுரம் கட்ட ஆரம்பித்தாங்க. கடவுளே நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம நாகரீகமாக வாழ்கிறோன்னு சொல்லி கட்ட ஆரம்பித்தாங்க. அவங்கள இன்னும் அந்த நோவா காலத்தை அழிச்சதை விட இன்னும் அழிக்கக்கூடாது என்பதற்காக, அவங்களுடைய பாவம் உச்சக்கட்டை அடையக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? மனித குலத்தை தொடர்ந்து தற்காக்கணும்ன்றதுக்காக அவங்களுக்கு பாஷைங்களையும் கோத்திரங்களையும் கொடுத்து விரட்டி விட்டார். எல்லாரையும் பாஷைங்களை கொடுத்து பூமியின் நாலா எல்லையிலையும் பரவ போனாங்க. ஜாதிகளாக, கோத்திரங்களாக, பாஷைகளால் பிரிக்கப்பட்டாங்க. ஏன்? மனுஷங்கள்லாம் ஒன்றா இருந்தால் அவங்களுடைய பாவம் செய்கிறதுக்கு எல்லையே இல்லையே. நோவா காலத்தில் பார்த்துமே இப்போ பிரிஞ்சதுனால அது மனித குலம் பாவ குறைஞ்சிச்சு. அதுக்காகத்தான் அவங்கள விரட்டி விட்டார். எல்லாம் இருளில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இப்போ அந்த வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறும்? எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்களே, எல்லா இடத்துலையும் ஸ்திரீயின் வித்தினுடைய வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறும் அப்படின்னும் போது ஆபிராம்ன்ற ஒரு மனிதனை கூப்பிட்டு அவருக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணார். அவருக்கு என்ன சொன்னார்? ஸ்திரீயின் வித்து எப்படி வரப்போறாரு தெரியுமா? அப்புறாமே நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறேன். உன்னோடு மாத்திரம் இல்லை, உன்னுடைய வரப்போற சந்ததி உன்னுடைய வித்தரோடு ஒரு உடன்படிக்கை செய்வேன். உன்னுடைய வரப்போற சந்ததி இந்த கடல் அளவு மணல் அளவுக்கு இருக்கும். எண்ணி முடியாத ஒரு ஜெனரேஷன் வரப்போது. உன் மூலமாக பூமியில் உள்ள சகல குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. உன் நாம உன்னை பெரிய தேசமாக்குவேன். அவங்க அடிமைத்தனம் 400 வருஷம் எகிப்தில் இருந்து அவங்கள நான் காப்பாற்றி கூட்டு வருவேன். அந்த உடன்படிக்கை அடையாளமாக தான் அவங்களுக்கு விருத்த சேதனம் கொடுத்தார் இல்லைங்களா. பாருங்களா, படிப்படியாக அந்த உடன்படிக்கை வெளிப்படுது. யோசிச்சு பாருங்க, இந்த ஆபிராமுடைய உடன்படிக்கை, நீங்கள் ஒருவேளை ஆபிராம் நிலையில் இருந்தால் எவ்வளோ ஆறுதல் தெரியுமா. இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்தில் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த பாபேல் கோபுரம் கட்டி செதறப்பட்டதுனால இந்த பூமி நிலைமைக்கு வந்துட்டோம். இந்த இந்தியா பக்கமோ ஆப்பிரிக்கா எந்த எல்லா இடத்துலையும் போயிட்டோம். ஆனால் இன்னைக்கு காஸ்பிள் வந்து இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை வந்து இந்த உலகம் முழுவதும் அனுப்பி நமக்கு அனுப்பி அவர் சுவிசேஷத்தை கேட்டு நம்ம விசுவாசத்தினூடம் இயேசுவை நம்பி வந்திருக்கிறதுனால வேதம் என்ன சொல்லுது, நம்மளை ஆபிராமுடைய வித்தாக சொல்லப்படுது. ஆபிராம் தான் விசுவாசிகளுடைய தகப்பன். எல்லா விசுவாசிகளும் ஆபிராமுடைய சந்ததி. கலாத்தியர் 3:29 நீங்க வாசிக்கலாம்.
நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள்.
யோசிச்சு பாருங்க, நீங்க கிறிஸ்துவில் இருக்கிறதுனால ஆபிராமுடைய சந்ததி, ஆபிராமுடைய வித்து. யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு இறக்கம். தேவன் வந்து ஆபிராம் மூலமாக நீங்க பிறக்கிறதுக்கு முன்பதாக அவர்கிட்ட உங்களுக்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். உன்னோடு நான் செய்யறேன், உனக்கு வரப்போற சந்ததியோடு செய்யறேன்னா என்ன அர்த்தம்? நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட ஆபிராமின் மூலமா ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்ன ஒரு அதிசயம். ஆயிரக்கணக்கான வருஷங்கள்ல நீ எந்த குடும்பத்துல எந்த ஜாதியில எந்த தேசத்துல எந்த பாஷையில நீ எங்க இருந்தாலும் சரி, என்னுடைய சுவிசேஷத்தை உனக்கு அனுப்பி உன்னை ரட்சித்து நான் ஆபிராமுடைய வித்தா மாற்ற போறேன்ற வாக்குத்தத்தம் எத்தனை வருஷங்களுக்கு முன்புதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஆச்சரியமா இல்லை? யோசிச்சு பாருங்களேன், நீங்களும் நானும் ஏங்க இன்னைக்கு காலில் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் குடும்பம் என்ன, என் குடும்பம் என்ன, நம்முடைய குடும்பங்க, நம்ம வளர்ந்த கலாச்சாரம் என்ன, நம்ம ஜாதி என்ன, நம்முடைய நம்பிக்கைகள் என்ன. இன்றைக்கி எங்கேயோ கல்லையோ மண்ணையோ மரத்தையோ குரங்கையோ கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆளுங்க, இல்லை நான் திருப்பத்தியில் மொட்டை அடிச்சுக்கணும், வேளாங்கண்ணியில் மொட்டை அடிச்சுக்கிட்டு இல்லை உருண்டுக்கிட்டு கல்லையோ மண்ணையோ ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய நாம் இன்னைக்கு காஸ்பில் கேட்டு ஜீவனுள்ள தேவனோடு ஒரு உறவு வைத்து அவருடைய குமாரனை நினைக்கும்படி அவருடைய கம்யூனியனில் இங்கே வந்து கலந்துக்கிட்டு அந்த பரலோக ஸ்லாக்கியத்துக்கு நம்ம வந்திருக்கிறோன்னா அது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த 1000 வருஷங்களுக்கு முன்பதாக செய்த உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதலுங்க. இன்னைக்கு உன்னுடைய வித்து உன்னோடும் உன்னுடைய வித்தோடு நான் உடன்படிக்கை செய்வேன். உன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற சகல குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். யோசிச்சு பாருங்க, 1000 வருஷம் நம்ம முத்தாத்தா அந்த தாத்தா அந்த தாத்தா எல்லாரும் இருள்ல வாழ்ந்தாங்களே, யாருக்குமே காஸ்பிள் தெரியாம இருந்துச்சு, இயேசுவை தெரியாம இருந்துச்சு, இந்த வாக்கு தத்துவம் தெரியாம இருந்துச்சு, வரப்போறவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியலையே, நம்மளை மீட்கிறவர் ரட்சகர் உலக ரட்சகர் அவங்கள பத்தி தெரியாமலே போயிட்டாங்களே. நம்ம சந்ததியில 1000 வருஷம் பொறுத்து எங்கேயோ காஸ்பிள கேட்டு இயேசுவை நம்பி நம்ம வந்திருக்கிறோம்னா எவ்வளவு அற்புதமான ஒரு அழைப்பு. ஆபிராம் கொடுக்கப்பட்ட அழைப்புங்க. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தமெல்லாம் உறவினர்களா ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம்? ஏன் இங்கே இயேசுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சபையாக கூடியிருக்கிறோம்? இந்த கம்யூனியன் என்ன தெரியுமா? அந்த உடன்படிக்கையின் விருந்து. இட்ஸ் அ கவனன்ட் மீல். அங்கே செஞ்ச இந்த உடன்படிக்கைக்கு தொடர்பு இருக்குங்க. ஆபிராமோடு செய்த உடன்படிக்கைக்கு அதை பார்க்குறோம். ஆபிராமோடு ஆதாம் கிட்ட என்ன சொன்னாரு? ஒரு ஸ்திரீயின் வித்து வரப்போது. ஆபிராம் கிட்ட என்ன சொன்னாரு? உன் தேசத்தின் மூலமாக வரப்போது அது இந்த உலகத்தில் இருக்கிற சகல குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க போகிறது அப்படின்னார். அந்த உடன்படிக்கையின் டைப்ஸ் திருப்பியும் ஆபிராமுக்கு அப்புறம் அந்த கதைகளில் திருப்பி திருப்பி பார்க்குறோம். ஆபிராமே ஒரு டைப்பு தான் இயேசுக்கு. அவர்ல மெல்கிசெடெக்னு ஒருத்தர் வருவார். அவர் இயேசுக்கு அவர் ஒரு கிங்கு ஒரு ஆசாரியனும் ஒரு ராஜா வருந்தார். அவர் இயேசுக்கு ஒரு டைப்புன்னு எப்ரேயர்ல எழுதுறவர். ஐசாக் வாக்குத்தத்தின் மகன், ஆபிராமுடைய புள்ள இல்லைங்களா. ஆபிராம் அந்த ஐசாக்கை எடுத்துட்டு போய் பலி கொடுக்குற அந்த முறையா மலை அதெல்லாமே வரப்போற ஒரு காற்று தான். அதெல்லாம் ஏதோ கதைகள் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இயேசு வரப்போற வித்தை காட்டுதுங்க, அந்த வரப்போற லைனை காட்டுது பாருங்களேன். யாக்கோபு இயேசுக்கு ஒரு டைப்பு தான். யாக்கோபு வந்து ஒரு புது தேசத்தை அவர் உருவாக்குனார் தன் 12 பிள்ளைங்க. அதே மாதிரி இயேசு ஒரு புது தேசத்தை, புது சபையை, புது ராஜ்யத்தை அவர் உருவாக்குறார். யோசேப்பு ஒரு டைப்பு தான் வரப்போறவருக்கு. யோசேப்பு தன் சொந்த சகோதரங்களால வெறுக்கப்பட்டு விற்கப்பட்டு அடிமையா போட்டாலும் ஃபாரோ அவரை உயர்த்தி அதிபதியா ஆக்குனார். அதே மாதிரி வரப்போறவர் தங்களுடைய சொந்த சகோதரங்களே அவரை வெறுத்து வித்து அவரை அடிமையாக்கி அழித்து சிலுவையில் அறிஞ்சாலும் பிதா அவரை உயிரோடு எழுப்பி எல்லாருக்கும் அதிபதி ஆக்குவார். வரப்போறவருடைய நிழல் தாங்க இந்த வரலாறுலாம், வரப்போறவரை காட்டுது இதெல்லாம். ஓகே, அடுத்ததாக மோசேலிருந்து தாவீது வரைக்கும் எங்க இயேசுவுடைய மகிமையை பார்க்கிறோம். யாத்ராமத்துக்கு நம்ம வந்தா வரும் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அங்கிருந்து ஆண்டவர் 10 வாதைகளை கொடுத்து காப்பாற்றி கூட்டு வர்றார். ஏன் காப்பாத்துறாரு? ஐயோ பாவம்னு காப்பாத்துறாரா? இல்லை, அது பிரதான காரணம் பார்த்தீங்கன்னா தேவன் அவர்கள் வாதைகளை பார்த்து அவர் செய்த ஆபிராமோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அதனால தான் அந்த உடன்படிக்கையின் கதை வருது பாருங்களேன். ஆதாமிலிருந்து வருது, தொடர்ந்து வரலாற்றில் வந்து ஆபிராம் கிட்ட வருது, இப்போ மோசே கிட்ட வருது. அவங்கள காப்பாற்றி அந்த மோசேவோடு செய்த உடன்படிக்கையில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தில் 3 இருக்குது. 1 ஒழுக்க நீதி சட்டங்கள், 10 கற்பனைகள். இன்னொன்று என்ன? சடங்காச்சாரிய சட்டங்கள், செரமோனியல் லா. இன்னொன்று சிவில் லா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. முதல் 10 கற்பனைகளை அவர் கொடுக்குறார். எப்படி இருக்கும் பிள்ளைகளா? உங்கள் தகப்பன் தாயும் கணம் பண்ணுவாயாக, வெபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி பொய் சொல்லாதிருப்பாயாக, எல்லாம் அந்த கற்பனைகள் வருது. உன் தேவனாகிய கர்த்தரை அன்றி வேற தேவர்கள் இருக்கக்கூடாதுன்னு. கடவுளுடைய சத்தத்தை கேட்குறாங்க, எக்கால சத்தம் கேட்குறாங்க. அந்த சீனாய் மொழி கொந்தளிச்சு பத்தி எரியுது. அம்மா எல்லாம் நடுநடுங்கிக்கிட்டு நிற்கிறாங்க. சில நேரங்களில் பாவ குற்ற உணர்வு, நீங்களும் நானும் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு உணரும் போது ஐயோ ஒரு பாவிக்கு எப்படி மனசில் எக்கால சத்தம் கேட்குற மாதிரி, நம்ம மனசாட்சியே அந்த சீனாய் மலை மாதிரி கொழுந்துட்டு எரியிற நடுக்கம் உங்களுக்கு ஏற்படுதா? அந்த குற்ற உணர்வு உணர்ந்து இருக்கிறீங்களா? அப்படித்தான் அந்த கற்பனை வெளிப்படுத்துச்சு நம்ம எவ்வளோ பெரிய பாவிகள். அது மாத்திரம் இல்லை, அந்த நியாயப்பிரமாணம் 2வது சடங்காசாரிய சட்டம், ஆயிரக்கணக்கான சட்டங்கள். யோசிச்சு பாருங்களேன், அதை படிக்கிறதுக்கே நமக்கு டயர்ட் ஆயிடுது. லேவியராகவும் ஆரம்பிச்சிருக்கிறோம், அது நிறைய பேருக்கு பிடிக்காமையும் இருக்கு. எவ்வளோ சடங்குங்க. ஆனால் ஒரு யூதனுக்கு, நீங்க ஒரு யூதனா இருந்தா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஈஸியா வந்துடலாமா சர்ச்சுக்கு? ஆடோ மாடோ இல்லை ஏதோ ஒரு புறாவோ பிடிச்சிட்டு வரணும், எத்தனை சடங்கு பண்ணிட்டு வரணும்னு தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட வருகிற ஒரே வழி சடங்காச்சாரிய வழி தான். எப்படி வந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டம் அந்த சடங்குகளும். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன போடணும், என்ன போடக்கூடாது, சுத்திகரிக்கணும், பாடி ஆலயத்துக்கு வரணும். அந்த ஆசாரி அதை படித்து படித்து நமக்கே களைப்பாயிடுதே. எவ்வளோ சடங்குகள், அதுவும் அந்த அந்த நீதி சட்டங்கள் எவ்வளோ தேசமாக அவங்களுக்கு. இந்த எல்லா சடங்குகளையும் பேதுரு அப்போஸ்தலர் நடுவிலே 15 சொல்றாரு, நம் முப்பிதாக்களும் சரி நம்மளும் தாங்க முடியாத பாரமப்பா இது, தாங்க முடியாத பாரம். என்ன ஒரு அதிசயம். மோசே அந்த சடங்காசாரி எல்லாம் கொடுத்து அதை சொல்லி இருந்தாலும் மோசேவுடைய உடன்படிக்கை என்ன காட்டு தெரியுமா? இதெல்லாம் நிறைவேற்றுறவர் ஒருத்தர் வரப்போறார், நிறைவேற்றுறவர். நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட விசுவாசத்தோடு வந்து கலந்துக்கலாம். எதுக்காகங்க? ரிச்சுவல் ஆக்சஸ் நமக்கு இல்லை. சடங்காச்சாரியம் மூலமா வந்தாதான் ஆண்டவர், இன்னைக்கும் எவ்வளோ பேர் சடங்குகளை செஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட வரோம். ஏன் அந்த சடங்காச்சாரிய பாரம் நுகம் நம்ம மேல இல்லை? ஏன் எல்லா சடங்குகளும் பலிகளும் அந்த ஆடுகளும் பண்டிகைகளும் லேவிய ராமத்தில் நம்ம படிக்கிற எல்லாமே பரிபூர்ணமா இயேசு நிறைவேற்றி முடிச்சு அது இன்னுமே அவசியம் இல்லாம பண்ணிட்டார். இன்னுமே கடவுள்கிட்ட வர்றதுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு பண்ணிட்டார் அவர். அது எல்லாமே அவரை காமிச்சிச்சுங்க. நியாயப்பிரமாணத்தை யோசிச்சு பாருங்க. ஆமா, நம்ம நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாடுல நம்மளுடைய ரூல் தான். ஆனால் நம்ம உணர்றோமா, நம்ம யாருமே பர்ஃபெக்டா அதை கடைபிடிக்க முடியாது. அதை கடைபிடிச்சா தான் உன்னை நான் ரட்சிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ஆனால் அதை பரிபூர்ணமா இயேசு நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அந்த நியாயப்பிரமாணம் ஏன் கொடுத்தாரு? ஏன் கொடுத்தாரு தெரியுமா? இயேசுடைய மகிமையும் மகத்துவமும் ஒவ்வொருத்தனும் நம்ம உணர்றோம். நம்ம உணர்றோமா? நீங்கள்லாம் சில பேர் உணர்றது இல்லை. ஏன் உணர்றது இல்லை தெரியுமா? ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு லெப்ரஸி பேஷண்ட், ஒரு கேர்ள், அது முஞ்செல்லாம் பயங்கரமாக இருக்குது, ஆனால் அதுக்கு மேக்கப் பண்ணுறாங்க. மேக்கப் பண்ணி பார்த்த உடனே அப்பாடி அழகான கல்யாண பொண்ணு மாதிரி இருக்குது, ஆச்சரியம். நம்ம அப்படித்தான், நம்மெல்லாம் லெப்ரஸி பேஷண்ட்ஸு ஆனால் மேக்கப் பண்ணியிருக்கிறோம். நம்முடைய குஷ்டரோகத்தை எது தெரியுமா வெளிப்படுத்துறது? தேவனுடைய நியாயப்பிரமாணம் தான். நீ ஒழுங்கா ரொம்ப யோகியான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? உன் இருதயத்தில் எத்தனை இச்சைகள் இருக்குன்னு நியாயப்பிரமாணம் காட்டுது இல்லைங்களா? நீ கொலை செய்யறதுல ஒழுங்கா இல்லைன்னு எவ்வளோ கோவப்படுற, எவ்வளோ கசப்பு இருக்குது உனக்குள்ள, எவ்வளோ ஆத்திரப்படுற, உன் கோபம் காட்டுது உன் கொலகார இருதயம் உள்ளவன் நீ அப்படின்னு. ஒளியில் உத்தம புருஷ மாதிரி நான் இருக்கிறாங்க எவ்வளோ வருஷம் அப்படின்னு, இருதயத்தில் எத்தனை மனைவிகளோடு நீ வச்ச விபச்சாரம், பெண்களோடு விபச்சாரம் செய்திருக்கிற குஷ்டரோகி நீ, தீட்டுப்பட்டவன் நீ. இருதயத்தில் எத்தனை பொருளாசை இருக்குது, எத்தனை திருட்டு ஆசை இருக்குது. உட்டா யாரும் பார்க்கலன்னா திருடன் தான் நீ. எத்தனை பொய்களை சொல்லியிருக்க, பொய் சொல்கிறோம் நீ, பொய்யக்காரன் தான் நீ அப்படின்னு நம்முடைய உள்ள இருக்கிற குஷ்டரோகத்தை எடுத்து காட்டுறது நியாயப்பிரமாணம். எடுத்து காட்டி நமக்கு வியாதி தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம்? திடீர்னு ஒரு வியாதி தெரிஞ்சோடனே எமர்ஜென்சின்னு கூட பார்க்கறது இல்லை, டாக்டர் தேடி எப்படி ஓடுறோம் வியாதின்னு வழி தெரிஞ்ச உடனே. அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணம் நம்ம வியாதியை காமிச்ச உடனே நம்மளை எங்கே ஓட்டி கூட்டு வருது? இந்த மருந்து, இதுக்கு ஒரே டாக்டர் இயேசு தான். அந்த நியாயப்பிரமாணம் நம்முடைய, அதுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அதை கொடுத்த உடனே கலாத்தியரில் பவுல் சொல்கிற மாதிரி, த லா இஸ் த ஸ்கூல் மாஸ்டர். இயேசு கிட்ட நம்மளை நடத்தக்கூடிய தமிழில் உபாதியேன்னு ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது. நம்மளை இயேசு கிட்ட இழுத்துட்டு தள்ளிட்டு வர்றது நியாயப்பிரமாணம் தான். நீ எவ்வளோ மோசம்னு உன்னை நீ குஷ்டரோகி மேக்கப் போட்டுங்கிற, ஆனால் நீ நியாயப்பிரமாணத்தை பார்த்தீன்னா யோ எவ்வளோ அந்த கண்ணாடியில் பாரு எவ்வளோ மோசமாக இருக்கிற. நம்ம குஷ்டரோகம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓடி வருவோம் இல்லைங்களா இயேசு கிட்ட. அந்த அதுக்கு தான் அங்கே கொடுத்தாரு. பழைய ஏற்பாடு 5 புத்தகங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணம் மோசை எழுதுனதுன்னா இயேசு மிகவும் அருமையானவர்களா? அந்த சடங்காச்சாரியெல்லாம் நிறைவேற்றினது மாத்திரம் இல்லை, என் பாவத்துக்காக பரிகாரம் செய்து என்னுடைய வியாதிகளெல்லாம் சரி செய்யறக்கூடியவர் அவர் தான் அப்படின்னு நம்மளை கொண்டு வர்றது அவர்கிட்ட தான். பாருங்களேன், அதை நம்ம பார்க்குறோம். ஆகவே முழு பழைய ஏற்பாடும், ஆயிரக்கணக்கான சடங்குகள், அந்த பஸ்கா ஆடு எல்லாமே வரப்போகிற உலக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவரை தான் காமிச்சிச்சு. அந்த ஆசாரியன், அந்த ஆசாரியர் பணி, கூடாரம், அந்த வெங்கல சர்ப்பம், அந்த கற்பாறை மன்னா, அந்த பண்டிகைகள், அந்த அடைக்கல பட்டணங்கள், இஸ்ரேல் தேசம், எல்லாமே வரப்போகிற ஒரு கடையாளம், இது எல்லாமே வரப்போகிறார் ஒருத்தர், அவரை தான் காட்டுது. புரியுதுங்களா? அதெல்லாம் ஏன் அந்த லேவியராமத்தில் அவ்வளோ போட்டிருக்குது? ஏன் அவ்வளோ சடங்குகள்? ஏன் அவ்வளோ ஆசாரியன்? வரப்போகிறவருடைய அவருடைய வாழ்க்கை, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய ஊழியம் எப்படி இருக்க போகுதுன்னு காட்டுகிற ஒரு கதை தான் இது. அந்த வித்து ஆதாமில் சொல்லப்பட்டதே, அந்த தேசத்தின் மூலமாக வரப்போகிறவரே, அந்த அவர் தான் இந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றி தேவனுடைய நீதியை நமக்கு திருப்தி செய்து பாவிகளாக இருக்கிற நமக்கு நீ பரிபூர்ண நீதியை சம்பாதிக்க வரப்போகிறவர் அவர் தான். அதுதான் மோசேவுடைய உடன்படிக்கை நமக்கு காட்டுது. அடுத்ததாக தாவீதுடைய உடன்படிக்கை பாருங்களேன். எவ்வளோ சீக்கிரமாக நான் பைபிளை முடிச்சுட்டேன், ஒரு வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். தாவீதுகிட்ட உடன்படிக்கை, தாவீது கிட்ட இருந்து அந்த பாபிலோன் அடிமைத்தனத்துக்கு போகிற வரைக்கும் என்ன உடன்படிக்கை செய்தாரு? 2 சாமுவேல் 7 தாவீதுகிட்ட ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. அதில் 3 காரியங்கள் விசேஷமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு மனுஷனும் உள்ளுக்குள்ளே ஏங்குறது, நமக்குள்ளே இருக்கிற ஏக்கத்தை நிறைவேற்றும்படி சொல்கிறார். என்ன? தாவீதே, நீ ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லாத ஆடாரு மனுஷனாக இருந்த, உன்னை நான் எடுத்துக்கிட்டு இந்த பூமியிலேயே பெரிய பேரை உனக்கு கொடுக்க போகிறேன். 2வது, சுற்றி திரிகிற என்னுடைய ஜனங்களுக்கு ஒரு நிரந்தர இடத்தை கொடுக்க போகிறேன். 3வது, ஒரு நித்திய ராஜ்யமாக அவங்கள ஸ்தாபிக்க போகிறேன். பாருங்களேன், தாவீதுக்கு அதை கேட்டுட்டு சந்தோஷமோ நன்றி பெருக்கில் மனுஷன் தாங்க முடியாமல் ஓடி போய் ஆண்டவர்கிட்ட ஆலயத்தில் உட்காந்து, தேவனே, நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என்னை இவ்வளோ நடத்தி என் ஆயுசில் நல்லது செஞ்சது மாத்திரம் இல்லை, இன்னமே வரப்போகிற நித்தியத்துக்கும் என் குடும்பத்தை உயர்த்தியிருக்கீங்களே, என் பேரை உயர்த்துறீங்களேன்னு அவருக்கு தாங்க முடியல. நன்றி. தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு, வரப்போகிறவர் வந்து என் புள்ள மாத்திரம் இல்லை, என் ஆண்டவர்னு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? அதனால தான் இயேசு அந்த தாவீது சொன்ன சங்கீதத்தை பயன்படுத்துகிறார். கர்த்தர் என் ஆண்டவர்கிட்ட சொன்னதாவது, என் வலது பாசத்தில் உட்காரு, உன்னுடைய சத்துருக்களை என் பாதபடி ஆக்குற வரைக்கும். தாவீதுடைய நிலைமையில் உங்களை போட்டு பாருங்களேன். நம்ம எல்லாருக்கும் அந்த ஏக்கம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறோங்க. என்ன பேர் இருக்குது, ஆயிரத்தில் ஒருத்தராக நம்மளும் போயிட போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகணும், நம்ம பேர் நிலைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். யாருக்குங்க இல்லை அந்த ஆசை? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பேரை வாங்குறவங்க, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், அரசியல்வாதிங்க, அதெல்லாம் இன்னும் ஒரு 100 வருஷம் 50 வருஷத்துல எல்லாம் மறந்து போயிட போகிறாங்க. ஆனால் இந்த உடன்படிக்கையில் தாவீதின் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒன்றுமில்லாத நரகத்துக்கு பாத்திரமான உன்னை இந்த உடன்படிக்கையின் பங்காளியாக இருப்பதனால உனக்கு ஒரு நித்திய பேரை நான் உருவாக்குவேன். உன்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் போட்டிருப்பேன். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இயேசு சொன்னார், உங்களுடைய பேரை அண்ட சராசரம் கேட்கும்படிக்கு பிதாக்கு முன்பதாக, சகல தேவதூதர்களுக்கு முன்பதாக நான் அறிக்கையிடுவேன். பாருங்களேன், ஒரு நிரந்தர இடத்தை ப்ராமிஸ் பண்ணார் தாவீதுடைய மக்களுக்கும். நமக்கு எல்லாருக்கும் அந்த நிரந்தர இடம் ஆசை இல்லை, அதனால தானே நம்ம சொந்த வீடு வாங்கணும்னு பார்க்குறோம் இல்லைங்களா? படி அங்கே எத்தனை வாட்டி சாமான்லாம் தூக்கிட்டு சுற்றுறது. ஒரு சொந்த வீடு இருந்துச்சுன்னா செட்டில் ஆகிடலாம். அந்த ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்குது, சொந்த வீடு. ஆனால் அந்த சொந்த வீடும் நமக்கு சொந்தம் இல்லை, அது வாடகைக்கு தான். அது ஒரு நாள் அதிகம் விட்டு தான் போகணும் நம்ம. ஆனால் பிதா ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு நிரந்தர கைகளால் செய்யப்படாத ஒரு வீடை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆபிரகாம், யாக்கோபு, எபிரேயர் 11 சொல்லுது, அவங்க எல்லாம் கூடாரங்களில் வாசம் பண்ணாங்களாம். ஏன்? இந்த உலகத்தில் அவங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சான். கைகளால் செய்யப்படாத ஒரு வீடு இருக்கே, அதுக்காக அவங்க வாழ்ந்தாங்கன்னு போட்டிருக்கு விசுவாசிகள். தேவனோடு தேவன் தாமே தங்களுக்கு மத்தியில் குடியிருந்து, தேவன் தாமே தங்களுடைய கண்ணீர் யாவற்றையும் துடைத்து, இனி மரணம் இல்லை, அலறதில்லை, வியாதி இல்லை, பசி இல்லை, பட்னி இல்லை, அந்த மாதிரி ஒரு வீடு. தாவீது சொன்ன மாதிரி, கர்த்தருடைய வீட்டில் நீடித்த காலமாய் நான் வாசமாயிருப்பேன். 3வது அவருக்கு தாவீதுக்கு சொன்னது என்ன? நான் உனக்கு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன், நித்திய ராஜ்யம். ராஜ்யம்னா அது உறுதியானது, மாறானது, எல்லாம் ரெடியா இருக்கிறது. பாருங்களேன், அந்த ராஜ்யம்னா எல்லாம் ரெடியா இருக்கிறது. ஒருவேளை இதுக்கெல்லாம் நம்ம எப்படி இங்க வர முடியும், எனக்கு என்னங்க தகுதி இருக்கு, நான் என்னங்க நீதி செய்ய முடியும், நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இட்ஸ் எ ப்ரிப்பேர்ட் கிங்டம். உனக்கு நீதி, பாவ மன்னிப்பு, நீதிமானாக்குதல், மகவேற்பு, பரிசுத்தமாக்குதல் எல்லாத்தையும் முடிச்சு அவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறார். அவர் ராஜ்யத்துக்கு நீ வந்தா போதும், அப்படி ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறார். ஆல்ரெடி பரிபூர்ண மீட்பு அமைச்சு அவர் ஸ்தாபிக்க போறார். எல்லாம் ரெடியா இருக்கிற ராஜ்யம் இல்லை. ஆகவே தாவீதும் ஒரு டைப் தான் இயேசுக்கு, சாலமன் ஒரு டைப்பா இருந்தார் இயேசுக்கு இல்லைங்களா? ஆதாமில் வித்தாக வெளிப்படுத்தப்பட்டவர், ஆபிரகாமில் தேசத்தின் அந்த வித்து தேசத்தின் மூலமாக வந்து உலகத்தில் இருக்கிற சகல குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்னு சொன்னவர், மோசேல அவர் நியாயப்பிரமாணத்தின் எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றி பரிபூர்ண நீதியை சம்பாதிக்கிறவர், மனித பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறவர் அவர் தான் அப்படின்னு காட்டினவர். தாவீதின் மூலமாக ஒரு நித்திய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க போறார், எல்லாம் ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ண போறார் அவர். கடைசியாக பாபிலோன் காலத்தில் இயேசு எப்படி வழிபட்டார்? பாபிலோன் அடிமைத்தனத்திலேருந்து இயேசு வருகை வரைக்கும், பிறப்பு வரைக்கும் அப்படின்னா, அங்கே யாரும் மனுஷர்கிட்ட பேசலைனாலும் தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் பேசினார். அவர்கள் மூலமாக என்ன பேசினார்னா, இவர் வரப்போறவர் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவார், இது வரைக்கும் இருந்த உடன்படிக்கை இல்லை. எரேமியா 31:31 நீங்கள் வந்து எடுக்கலாம். இந்த தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் போய் மாட்டிக்கிட்டு இனிமே நம்ம தேசமே போச்சு, முடிஞ்சு போச்சுன்னும் போது அவங்களுக்கு நம்பிக்கை தரும்படிக்கு இப்போ வரப்போகிற வித்து இன்னும் இருக்குது, அவர் வருகிறவர் வந்து ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். என்ன மாதிரி அது உடன்படிக்கை படிங்களா?
இதோ நாள்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று சொல்லி.
ஒரு புதிய உடன்படிக்கை உங்களால பார்க்க முடியுதுங்களா? எகிப்துல அவங்களை கூட்டு வரும்போது அந்த மாதிரி செஞ்ச உடன்படிக்கை இல்ல, வரப்போற ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய போறார் அது வந்து. ஆனா அந்த வாக்கு தத்துவம் மாறப்போறது இல்ல, வித்து மாறப்போறது இல்ல, ப்ராமிஸ் சேம் தான், ஆனால் அந்த உடன்படிக்கை முறை புதுசாக இருக்க போகுது. பாருங்களா, அந்த கடவுள் அந்த செய்கிற உடன்படிக்கை வித்தியாசம், அதனோட கண்டிஷன்ஸ் வித்தியாசம், அதனோட ஆராதனை, அதனோட மத்தியஸ்தர் வித்தியாசமானவர். அதனோட உருவம், அதனோட பலகை, அதனோட கோட்பாடுகள் எல்லாம் வித்தியாசம். இது புதிய உடன்படிக்கை, பழைய மாதிரி செஞ்ச மாதிரி இல்லை. ஆனால் அதே வித்து வரவர் தான் பாருங்களேன். இது ஒரு நித்திய உடன்படிக்கை, பழைய மாதிரி பார் டெம்பரரி கிடையாது. இது ஒரு நித்திய உடன்படிக்கை, இது ஒரு காலம் அளிக்கப்பட முடியாது. இந்த உடன்படிக்கையில் பழையற்பாடு சடங்குகளோ பழையற்பாடு பலிகளோ கிடையாது. இது ஒரு விடுதலையான பரிசுத்தாவின் நிறைவான ஆவிக்குரிய உண்மையின் உடன்படிக்கை. எரேமியாவும் தொடர்ந்து அதில் சொல்றது பார்த்தீங்கன்னா, அது எது வசனத்தில் வருதுன்னு தெரில, அவங்களுடைய மனதில் என் கற்பனைகளை போட்டு அவங்க இருதயங்களில் என் கற்பனைகளை எழுதுவேன். எசேக்கியல் 36:26 இதே புதிய உடன்படிக்கை பேசும்போது அவர்களுக்கு ஒரு புதிதான நவமான இருதயத்தை கொடுத்து, புதிதான ஆவி அவர்களுக்குள்ளே கொடுத்து, கல்லான இருதயத்தை அவங்களுக்குள்ளே இருந்து எடுத்து மாம்சமான இருதயத்தை அவங்களுக்கு கொடுப்பேன், என் ஆவி அவங்களுக்குள்ளே போட்டு என் கற்பனையின்படி நானே அவங்கள நடக்க வைப்பேன்றார். பலகையில் எழுதி கொடுக்கறது இல்லை, அவங்க இருதயத்தில் இப்போ எழுதி நானே அவர்களை நடக்க வைப்பேன் என் வசனத்தின்படி அப்படின்ற ப்ராமிஸ் கொடுக்குறார். பல காரியங்களை அங்கே சொல்கிறார். நீதிமான் ஆக்குதல், பரிசுத்தமாக்குதல், பாவ மன்னிப்பு, மகிமைப்படுத்துதல், எல்லா புதிய ஏற்பாடு ஆசீர்வாதங்களும் அந்த தீர்க்கதரிசி வரப்போது 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 புதிய உடன்படிக்கை வரப்போது புதிய உடன்படிக்கை வரப்போதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது கடவுள் செய்ய போகிறார், அது நடக்கப்போது, அது நிரந்தர உடன்படிக்கையாக இருக்க போகுது. மலைகள் குன்றுகள் ஒளிந்து போனால் சமாதானத்தின் உடன்படிக்கை ஒளிந்து போவாது. அந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிறவருடைய அடையாளங்கள் கொடுத்தாங்க. பாருங்க, இயேசுடைய வருகைக்கு முன்பதாக ஆதியாமத்துலலாம் அந்த சூரியன் அஸ்தமிக்கும் போது, அது உதிக்கும் போது முதல்ல ஒரு சின்ன லைட்டு தான் வரும் இல்லைங்களா, ரொம்ப வெளிச்சம் தெரியாது. ஆனால் போக 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 வெளிச்சம் வர மாதிரி இயேசுக்கு வருகிறதுக்கு எவ்வளோ கிட்ட கிட்ட ஆகிட்டு இருந்துச்சோ அந்த அளவுக்கு அவரை பற்றி வெளிப்பாடு ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. தீர்க்கதரிசிகளின் காலம் யோவான் ஸ்தானா வரைக்கும் ரொம்ப வெளிப்பாடு இயேசுவை பற்றி வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லை, மறைக்கப்பட்டிருந்த ரகசியம் தீர்க்கதரிசி காலத்தில் வெளிப்பட்டுச்சு. எப்படி வெளிப்பட்டுச்சு? அவர் எப்போ வருவாருன்னு டைம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. தானியல் 70 வாரத்தை கணித்தார். இந்த வாரத்தை வச்சுக்காங்க, வரப்போற டைமை நான் சொல்றேன். அக்கிரமத்துக்கு நிவர்த்தி செய்ய வரப்போறாரு, நித்திய நீதியை உடன்படிக்கை பண்ண வரப்போறாரு. அவர் வருகிற இடத்த சொல்ல ஆரம்பிச்சார். மீகா, எப்ராத்தே சிறிதா இருந்தாலும் பெத்லேம் உன்கிட்ட இருந்து வருவார். அவர் பேரையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நமக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவரு கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் வருகிற அடையாளமும் சொல்ல ஆரம்பிச்சார். ஐசா என்ன சொன்னார்? அவர் கன்னிக்கு பிறப்பார், ஸ்திரீயின் வித்தாக கன்னிக்கு பிறப்பார், அவருடைய பேர் இமானுவேல் என்று அழைப்பீங்க. அவருடைய ஊழியத்தை பற்றி எல்லாம் நிறைய அதில் தான் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். மத்தேயு, மற்ற சுவிசேஷங்கள், இது நிறைவேறும்படிக்கு நடந்துச்சு, இது நிறைவேறும்படிக்கு நடந்துச்சுன்னு எவ்வளோ எடுத்து எடுத்து காட்டுறாங்க. அதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் வரப்போறாரு வரப்போறாரு, புழு தீர்க்கதரிசிகள் புத்தகங்களும் வரப்போறவரை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் அவருடைய பாடுகளை பற்றி ஐசாயா 53 நம்ம சொல்லணுமா? நடந்ததை வர தீர்க்க தரிசனமாதே இல்லை, நடந்ததை கண்ணால் பார்த்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறார் ஐசாயா. இப்படித்தான் அவர் பாடப்பட போறார், இப்படித்தான் அவர் மறிக்க போறார், உயிர்த்தல போறார், ஊழியம் செய்ய போறார், எல்லா வெளிப்பாடும் வந்துச்சு. ஆகவே இந்த பயணத்தை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்களேன். 45 நிமிஷம் முழு பழையற்பாடு பயணங்களையும், ஆதாமில் வித்தாக, ஸ்திரீயின் வித்தாக, ஆபிரகாமில் உன் தேசத்தின் மூலமாக எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறவராக வருவார், மோசேயில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வருவார், நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருவார்னு தாவீதுகிட்ட சொல்லி, புதிய உடன்படிக்கை பண்ண வருவார்னு தீர்க்கதரிசிகள் கிட்ட சொன்னார். இப்படி சொல்லி நம்ம உணர்றோமா? இன்னைக்கு கம்யூனியனில் நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கும் போது என்ன ஒரு பிரம்மாண்டமான மீட்பின் வரலாறும் வேறும் இருக்கு. இயேசு வந்து அந்த பழமையான நித்திய மர்மமாக மறைக்கப்பட்டிருந்த ரகசியம், காலாகாலத்துக்கு நூற்றாண்டா மறைக்கப்பட்டிருந்த மர்மம் இன்னைக்கு வெளிப்படுதுன்னு வேதம் நமக்கு சொல்லுது. பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வந்து நின்றுகிட்டு அந்த கம்யூனியன் நேரத்தில் அந்த கப்பை எடுத்துக்கிட்டு, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கைன்னு அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இத்தே காலாகாலத்துக்கும் மனித குலம் காத்திருந்த ஒரு மீட்பு. ஆதாமில் வீழ்ச்சி அடைந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாம கடவுளுடைய நீதியை சுமந்துக்கிட்டு இருந்த அந்த மீட்பு, எல்லா தீர்க்கதரிசிகளும் அறிவிச்சு கொண்டிருந்த நபர் நான் தான்ப்பா. இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை வரப்போது வரப்போதுன்னு எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்னாங்களே, அதுதான்ப்பா இது அப்படின்னு அவர் அந்த பாத்திரத்தை உயர்த்துகிறாரே. ஆனால் நம்ம அந்த எம்மா ஊர் ஜனங்க மாதி கம்யூனனுக்கு வந்திருக்கிறோம். எம்மா ஊரில் போகிறவங்க போயிட்டு இருந்தாங்களா, என்ன அவங்களுக்கு சோர்வு, இயேசு சிலுவையில் செத்துட்டார், ஐயோ பாவம் அப்படின்னு அவங்க பேஜாராக இருந்தாங்களா. அவர் வந்து அவங்களுக்கு என்ன சொன்னார், அந்த லூக்காவில் சொல்கிறார் 24-25 தீர்க்கதரிசிகள் சொன்னதை படிங்களா, 24-25
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே.
தீர்க்கதரிசிகள் சொன்னது யாவையும் விசுவாசிக்காம விசுவாசித்து, ஐயோ இவ்வளவு பெரியவரா இவரு, இவரை பத்தி தானா காலா காலத்துக்கும் தேசங்களுடைய ஆசையா இவரு, இவர் தானா மீட்பு எல்லா கலாச்சாரத்திலும் எல்லா மனித குலமே ஏக்கமா காத்துக்கிட்டு இருந்தவர் இவர் தானா அப்படின்னு தீர்க்க தரிசனங்கள் சொன்னதையெல்லாம் விசுவாசிக்க முடியாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நம்மளைத்தான் அவர் சொல்றாரு, எவ்வளோ மகத்தானவர் இவரு, எவ்வளோ மகிமையானவர் இவரு, கம்யூனியனுக்குன்னு ஒரு சடங்கு மாதிரியா வந்துட்டு போறீங்க, உங்க இருதயங்கள்லாம் பூரித்து இயேசுல மிகுந்த பெருமைகளோடு ஆனந்தத்தோடு எவ்வளோ பெரியவருங்க, அவருடைய உடன்படிக்கேன் பந்திக்கேன்னு அழைத்திருக்கிறாருங்க. மந்த இருதயம் உள்ளவர்களே, தீர்க்கதரிசிகள் சொன்னதை நம்ப மாட்டீங்களா, இவரை பத்தி தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தொடர்ந்து படிங்களா.
கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்.
மோசே தொடர்ந்து, நாதாமிலிருந்தே தொடர்ந்தன இல்லைங்களா, அவர் மோசேலிருந்து எடுத்து சகல தீர்க்கதரிசிகளையும் தம்மை குறித்து சொன்னதை எல்லாவற்றையும் எடுத்து காமிச்சார். எடுத்து காமிச்சு அவரை வீட்டுக்குள்ளே கூட்டு போய் கம்யூனியன் அப்போ அவர் பிக்கிறாரு, என்ன வசனம் போட்டிருக்கு, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. ஐயோ ஆவியானவருக்காண்டி நான் திறக்க முடியாது, பிரசங்கம் தான் பண்ண முடியும், ஆவியானவருக்காண்டி உங்கள் கண்களை திறந்தாருன்னா இயேசுனுடைய மகிமை பெரியவருங்க, அவரு எவ்வளோ பெருசுங்க அவரு, அந்த ஆவியானவர் நம்ம கண்களை திறந்து காட்டக்கூடியவர் அவர் தான். அவர் காமிக்கணுமே, அவர் காமிக்கணுமே. நம்ம இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கும்போது இதோ என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, எல்லா தீர்க்கதரிசிகளும் உரைத்த தீர்க்க தரிசனம் என்னத்தை சொன்னாங்க, என்னுடைய மானிடத்தையும் என்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய சிலுவ மரணத்தையும் மறிப்பையும் உயிர்த்தெழுதலையும் ஊழியத்தையும் பற்றி தாங்க பேச்சு. எல்லா காலங்களுக்கும் பரிசுத்தவான்கள் பேசினது, நாடினது, ராஜாக்கள் தேடினது என்னத்தான் அப்படின்னு அவர் உயர்த்தி தன்னை பற்றி அவர் சொன்னாரே. காலா காலங்களுக்கு ஆதாம் ஆப்ராம் மோசே தாவீது இஸ்ரவேல் ஜனங்க என்னை பற்றி தான் பேசினாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, இதை தான் இயேசுவை பழைய ஏற்பாடு முழுவதுமாக நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. ரொம்ப சுருக்கம், ரொம்ப நிறைய காரியங்கள் விட்டுட்டேன். மூணு பயன்பாடுகளோடு நம்ம கம்யூனியனுக்கு நம்ம போகலாம். என்னங்க இதுலேருந்து நம்ம படிச்சுக்கலாம், நம்ம போன வாரம் உண்மையான கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய மூணு அடையாளங்கள் என்னென்ன, உங்களுக்கு ஒரு பயன்பாடு டெஸ்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல் அடையாளம் என்ன, தேவனை ஆவியில் ஆராதிக்கணும். ரெண்டாவது, கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டணும், சந்தோஷம் மேன்மை. மூணாவது, மாம்சத்தில் அது மறந்துடக்கூடாது, அதை தான் மறக்கணும்னு நமக்கு தோணும், மாம்சத்தில் பெருமை பாராட்டக்கூடாது. அது அப்ளை பண்ணலாமா இங்க, தேவனை நம்ம ஆராதிக்க வேணாமா. இந்த தேவனை ஆராதிக்கிறதுக்கு எத்தனை விஷயங்கள் இதில் இருக்குங்க. உங்கள் ஒருவேளை உங்கள் வண்டி பெட்ரோல் இல்லாமல் இருந்தால் அதுக்கு எத்தனை பெட்ரோல் இருக்குது பாருங்களேன். தேவனை ஆவியில் ஆராதிக்கிறது அந்த உடன்படிக்கைன்ற கான்செப்டே அற்புதங்க. யாருங்க நீங்களோ நானோ, நமக்கு என்னங்க, நம்ம பற்றி யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆதாமுக்கிட்ட பார்த்தே என்னை பார்த்துருக்கிறாரு, என்னக்கு என்னோடு போய் உடன்படிக்கை செய்திருக்காரு. ஆபிராம்கிட்ட பார்க்கும்போது எந்த ஜாதியில் எந்த கோத்திரத்தை எந்த பாஷையில் நான் எப்போ பிறப்பேன்னு தெரிஞ்சு உன்னோடும் உன்னித்தோடு நான் உடன்படிக்கை செய்கிறேன்னு நம்மளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு நம்மளை நேசிச்சிருக்கிறாருங்களே. யாருங்க நம்மலாம், என்னங்க நம்ம ஜாதி, எந்த சாக்கடையிலிருந்துங்க வந்தாங்க, கோமணம் கட்டிக்கிட்டு கல்லையோ மண்ணையோ கும்பிட்டு அதை விட்டு நமக்கு என்னங்க தெரியும். இத்தே பெரிய வாக்கு தத்துவம், இத்தே பெரிய வரலாறா நமக்கு, நம்முடைய மீட்புக்கு. யோசிச்சு பாருங்களேன், இப்படி பெரிய பிளானிங்கா, உங்களுக்கு ஆச்சரியமா இல்லை. அந்த தேவன் போய் நம்ம யார், அவர் யார், எல்லையற்ற தேவன் நமக்கிட்ட, நமக்கு ஒரு பைசாவும் நம்மனால அவருக்கு ஆக போறது கிடையாது. அவர் போய் இந்த உடன்படிக்கைன்ற வார்த்தையே இன்பமான வார்த்தைங்க. அவர் என்ன பண்றாராம், தன்னையே தாழ்த்திக்கிட்டு இறங்கி வந்து நம்மளோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாரு, தன்னைத்தானே கட்டிக்கிறாராம். நான் இதை உனக்கு நிச்சயமா செய்வேன், உடன்படிக்கைன்னு ஒன்று பண்ணிட்டாருன்னா போச்சு, அவர் மாட்டிக்கினார்னு அர்த்தம். கடவுள் மாட்டிக்கிட்டார் நம்ம கிட்ட, அவர் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அந்த உடன்படிக்கை அவர் நிறைவேற்றி தான் தீரணும். மாட்டிக்கிட்டார் அவர், அவரே அவரையே சிக்க வச்சுக்கிட்டாரு. என்ன ஏன் அதை செய்யணும், என்ன தேவை அவருக்கு? தான் அந்த தேவ அன்பு. என்ன ஒரு அன்பு! அவர் இப்படிப்பட்ட தேவன். அவருடைய உடன்படிக்கையின் உச்சக்கட்ட வாக்கு என்ன? நான் உன் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாக இருப்பீங்க. என்ன ஒரு அற்புதம்! அந்த காலத்தில் உடன்படிக்கை யாருக்கூடையாவது செஞ்சு செய்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. யாருக்கூடையாவது உடன்படிக்கை செஞ்சுட்டா போச்சு. என்ன வம்புனா, நான் உங்ககிட்ட தாவீதும் யோனாதனும் உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. என்ன, எனக்கு இருக்கிறதெல்லாம் உனது, உனக்கு இருக்கிறதெல்லாம் எனது, அதான் உடன்படிக்கை. கடவுள் என்ன பண்ணிட்டாரான் தெரியுமா, தன்னையும் தனக்குரிய தன்னுடைய குணாதிசய எல்லாத்தையும் நம்பல் தான் ஆக்கிட்டாரான் அந்த உடன்படிக்கையில். இன்னுமே எனக்கு இருக்கிற ஞானம்லாம் உன்னை நடத்துறதுக்கு தான், இன்னுமே எனக்கு இருக்கிற இறக்கம்லாம் உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான், இன்னுமே எனக்கு இருக்கிற பரிசுத்தம்லாம் உன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான், வல்லமாக உன்னை காப்பாத்துறதுக்கு தான். எல்லாமே நான், the Lord thy God. என்ன அற்புத வார்த்தை! உன் தேவனாகிய கர்த்தர், உன் நமக்கு இருக்கிற சொத்து தாங்க. ஆபிராமுக்கு பார்த்து அவர் சொன்னார், ஆபிராமே தேசம் வரும், புள்ள வரும், அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, உனக்கு புள்ளையும் பிறக்கும், தேசமும் கிடைக்கும், எல்லாம் நடக்கும், ஆனால் உனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய, யூ ஆர் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட், நான் தான் யா, நானே என்னை தரவாத்து கொடுத்துருக்குறேன் யா. என்ன கடிக்கடி அந்த உதாரணம் ஞாபகம் வரும், எல்கானா அவங்க ஒய்ஃபுக்கிட்ட போய், அந்த புள்ள இல்லைன்னு அந்த அம்மா அழுதுகிட்டு இருந்துச்சு, இது அண்ணாவே 10 பிள்ளைங்களை விட நான் பெருசில்லையா அப்படின்னு அவர் கேட்பார். கடவுள் வந்து வந்து நமக்கு சொல்லணும், அதுக்கு கவலைப்படுறேன், இதுக்கு கவலைப்படுறேன், 10,000 உலகங்களை விட நான் என்னையே உனக்கு கொடுத்துருக்குறேன்னு. என்ன நினைச்சு என்ன நீ ஆராதிக்கிறது பெருசு இல்லையா? அது இல்லை, இது இல்லை, உடம்பு சரியில்லை, அது இல்லை, இது இல்லை, இதையே கவலை உனக்கு. ஆவியல் தேவனை ஆராதிக்க இவ்வளோ என்ன கொடுத்துருக்குறனே தரவாத்து இந்த உடன்படிக்கையில். என்ன ஆவியில் ஆராதிக்க மாட்டியா? ஏதாவது கொடுத்தா கார் வந்தால் தான் உனக்கு ஸ்தோத்திரம் வருமா? ஏதாவது நல்ல உடம்பு இவ்வளோ என்ன கொடுத்துருக்குறனே என்ன ஆவியில் ஆராதிக்க மாட்டியா? நீ யோசிச்சு பாருங்களேன், தன்னையே தன்னுடைய குணாதிசயத்தையே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. என் தேவன் தன்னுடைய சகல பரிபூர்ணத்தோடு என் சொத்துங்க. அவரு எத்தனை சொத்து நித்தியமெல்லாம் வற்ற முடியாது, 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்டாலும் தீராத சொத்துன்றமே நித்தியமெல்லாம் நம்ம உட்காந்து அனுபவிச்சாலும் தீராத சொத்து நம்ம கடவுள் தாங்க. என்னை விட்டு எடுபடாத பங்கு அவர் தாங்க. அவர் ஆராதிக்கிற, அவர் ஆவியில் ஆராதிப்போமா? எல்லா வாக்கு தத்தத்தினுடைய கற்பம் இந்த வாக்கு தத்தம் தான், நான் உன் தேவன். அதுல எல்லாம் இருக்கு. உனக்கு சாப்பாடு பார்த்துக்குவேன், கவலைப்படாத. உனக்கு துணியை பார்த்துக்குவேன், ஆபத்தை பார்த்துக்குவேன், உன்னை பார்த்துக்குவேன், வாழ்க்கையில உன் நல்லதுக்கு இல்லாமல் எதையும் அனுப்ப மாட்டேன், நான் உன் தேவன். அது இருந்தா போதும், கடவுள் என் தேவன்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே. நித்திய தா கர்த்தர் என் மெய்ப்பராக இருந்தால் ஒரு குறை இல்லை, எனக்கு ஒரு குறை இல்லை. இந்த உடன்படிக்கை தங்க லெட்டர்ல எழுதி வச்சுக்கணுங்க நாம, நான் உன் தேவன், த லார்ட் தை காட். சொத்துங்க. இன்னைக்கு எதாவது இருக்கலாம், இல்லாமல் போகலாம், நாளைக்கு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் தான் போகிறோம் நம்ம, இல்லைங்களா? துணி கூட இல்லாமல் எல்லாத்தையும் தான் போகிறோம். ஆனால் அவர் விட்டு என்ன என் சொத்து, என்கிட்ட இதை யாரும் பிரிக்க முடியாதே. அவர் தாங்க என் சொத்து, நித்திய சொத்து. என்ன மாதிரி தன்னை கட்டி, என்ன அந்த உடன்படிக்கையில் எப்படி மாட்டிக்கிட்டார் பாருங்களேன், ஏன் அவருடைய அன்புங்க. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், பெருமை பாராட்டணும். இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஒரு பின்னு கூட எடுத்து வைக்கல இது செய்கிறதுக்கு. இதெல்லாம் நம்ம தலை மேலே வந்து வாய்க்கிறதுக்கு. ஏன் எங்கள் தாத்தா மேலே வரல? ஏன் அவர் போயிட்டார்? நம்ம உதவாதியர்கள் பாரம்பரியத்தினு மண்ணையும் கல்லையும் கொண்டுகிட்டுலாம் போயிட்டாங்க. ஏன் எத்தனையோ பேருக்கு நம்ம ஊரில் இல்லை, நம்ம சொந்தக்காருக்கு இல்லை, ஏன் என் தலை மேலே வந்து விடிஞ்சிச்சு? இது இதுக்கு யார் காரணம்? இது வந்தால் நமக்கு ஈஸியாக ஃப்ரீயாக கிடச்சிருக்கலாம். இதுக்கு எல்லாம் காரணம் கிறிஸ்து இயேசு. இந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகளை எல்லாத்தையும் எவ்வளோ விலை கொடுத்து நிறைவேற்றினாரே. இது என் ரத்தத்தினால நான் செஞ்ச உடன்படிக்கையா, என் ரத்தம் சிந்தி என் பாடுகள்னால மரணத்தினால இது நிறைவேற்றின உடன்படிக்கை. இதில் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றி பரிபூர்ண மீட்பை வாங்கிட்டேன் நான். கடவுள் இன்னுமே உங்கள் அப்பா தான், அவரும் உங்கள் தேவன் தான். அவர் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு மாட்டை வச்சுட்டேன் நான், உங்களை விடவே மாட்டார். அதுக்கு அவர் செஞ்சது தாங்க. அவரில் எவ்வளோ பெருமை பாராட்டினேன், யோசிச்சு பாருங்களேன். என் ரத்தத்தினால ஆகிய உடன்படிக்கை, என் ரத்தத்தினால ஆகிய உடன்படிக்கை. யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ இந்த அன்புனா இதுதானே அன்பு. இந்த நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை அன்பு செஞ்சார், நித்தியத்தில் நம்மளை அன்பு செஞ்சார். இந்த உடன்படிக்கேன் ஆதாமோடு அவர் பேசும்போது அவருடைய அன்பின் எதிரொலி நம்ம கேட்கலையா? இன்னைக்கு நம்ம இருந்து ஆதாமோடு நம்ம அழிஞ்சிடாமல் இன்னைக்கு ரட்சிப்படைகிறதுக்கு காரணம் என்ன? ஆதாமோடு செஞ்ச உடன்படிக்கை. ஆபிராமோடு பேசும்போது அவர் அன்புன்னு தெரியலையா? எவ்வளோ அன்பு. நான் பிறக்கிறதுக்கு, நான் உருவம் எடுக்கிறது, எங்கள் தாத்தா முத்தாத்தா 100 தலைமுறை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ அன்பு என் மேலே வச்சுருந்தாரு. யோசிச்சு பாருங்களேன் என்ன அன்புங்க இது. ஒரு தாய் வந்து தன் புள்ள மேலே அன்புனா எனக்கு கர்ப்பம் ஆயிடுச்சுன்னு அன்பு வரும். ஐயோ எனக்கு ஒரு புள்ள பிறக்க போதுன்னா அந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும் இல்லைங்களா? பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்ட பிறக்கிறதுக்கு முன்னாடி அன்பு வச்சுக்கும். ஆனால் அது பிறந்த பிறகு அன்பு எவ்வளோ இருக்கும் இல்லைங்களா? பிறந்து பார்க்கும்போது எவ்வளோ அன்பு இருக்கும். நம்ம மேலே நம்ம உருவம் அழகிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ அன்பு வச்சுருந்தாரு. 1000 வருஷமாக நமக்காக ஏங்கி அவ்வளோ மீட்பை பண்ணியிருக்காருன்னா இப்போ நம்ம வாழ்கிறோம், நம்ம மேலே எவ்வளோ அன்பு இருக்கோங்க அவருக்கு, இயேசுக்கு. இப்போ உயிரோடு இருக்கிறோம், வந்திருக்கிறோம், மீட்பு சம்பாதிக்க நம்மளை பார்க்கும்போது பரலோகத்தில் எவ்வளோ அன்போடு பார்ப்பார். எத்தனை 1000 வருஷம் ஏங்கி உனக்காக மீட்பை சம்பாரித்து நான் வச்சிருக்கிறேன், அவர் அன்பு தெரியுதா? இந்த இயேசுவில் மேன்மை பாராட்டமாக என்னங்க இருக்குது நமக்கு? கடைசியாக மாம்சத்தில் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆமாங்க, நம்ம எல்லாரும் இதில் எல்லாம் உடன்படிக்கை உள்ளவங்க தான் நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாரும் இதில் இல்லை. நீங்கள் இதில் இருக்கிறீங்களான்னு எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்ல முடியும்? கம்யூனியன் எடுக்கிறதுனாலயா? இல்லை. உண்மையான இந்த உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதா? இந்த உடன்படிக்கையில் வரவங்களுக்கு என்ன நடக்கும்? முதலாவது மறுஜன்மம் நடக்கும். மறுஜன்மத்துக்கு அடையாளமாக என்ன நடக்கும்? அவங்களுக்கு விசுவாசம் வரும். உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? அந்த விசுவாசத்தினுடைய ஒரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அதில் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா என்ன? அந்த நியாயப்பிரமாணத்தை பார்த்து நான் எவ்வளோ பெரிய வியாதின்னு நீங்கள் தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் எவ்வளோ பெரிய குஷ்டரோகின்னு உங்களுக்கு தெரியுதா? பிணியாளிகளுக்கே வைத்தியர் தேவை. அந்த மாதிரி இயேசு சொன்னார். மற்றவங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு இயேசு ஏன் தேவை? கம்யூனியன் ஏன் தேவை? நீ உங்கள் வியாதியை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? ஐயோ எவ்வளோ பெரிய சீர்கெட்ட பாவி அப்படின்னு உங்கள் இதயத்தை உணர்றது தான் அந்த முதல் அடையாளம். நீங்கள் உடன்படிக்கையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, என்னுடைய கற்பனைகளை அவங்க இதயத்தில் நான் எழுதுவேன்னு. போக 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 உங்கள் வாழ்க்கை பைபிள் மேலே ஆசையும் பைபிளை பின்பற்றுக்கிற மாதிரி உங்களுக்கு ஆகுதா? அந்த மாதிரி பரிசுத்தத்தில் வளர்ந்து போதா? இல்லைன்னா சும்மா வந்து நினச்சிக்க கூடாது என்னையும் ஆண்டவர் அன்பு செஞ்சுருக்காருன்னு. உங்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க, ஆபத்து. கூட்டத்தோடு கூட்டமாக நம்ம இருந்துடலாம். இது நடக்குதா? இந்த உடன்படிக்கையின் வாக்கு திட்டங்கள் உங்களுக்குள்ளே நடக்குதா? இயேசுக்குள்ளே வெளியில் இல்லாதவங்க, இயேசு நம்பாதவங்க, உங்கள் வாழ்க்கை ஏன் இவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? வாலிபர்களே, நீங்கள் இயேசுக்கிட்ட வரணும்னு போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணேன் ஃப்ரைடே. உங்கள் வாழ்க்கை ஏன் இவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு யோசிச்சுருக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் சர்ப்பத்தின் பிள்ளையாக பிறந்திருக்கிறீங்க. கிரியையின் உடன்படிக்கை உடைச்ச சாபம் உங்கள் மேலே இருக்குது. இச்சைகள் சர்ப்பத்தின் பிள்ளையாக பிசாசினுடைய இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு உங்கள் பாடியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு ஜுரம் பிடிச்ச மாதிரி ஆகுது. உலக ஆசைகள் அவ்வளோ இதாக இருக்குது. பேய் பிடிச்ச மாதிரி சில நேரங்களில் சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாக இச்சைகள் ரோகங்கள் உங்களுக்கு ஆகுது. ஏன்? பிசாசு உங்களுக்குள்ளே வேலை செய்கிறான்னு உங்களுக்கு தெரியுதா? ஐயோ இயேசு உங்களை எவ்வளோ அன்பாக கூப்பிடுறாரு, எவ்வளோ அன்பாக கூப்பிடுறாரு, வேண்டி கூப்பிடுறாரு. ஏன் நீங்கள் வரமாட்டேன்றீங்க? எத்தனை சுவிசேஷத்தில் கூப்பிடுறாரு, இன்றைக்கும் உங்களை கூப்பிடுறாரு. இயேசுக்கிட்ட வந்து ரட்சிக்கப்படுங்க, புது இருதயத்தை கொடுக்குறேன்றாரு. உங்கள் இருதயத்தில் வந்து பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கு வசனம் கேட்காது. இப்போ புரியுதா? வாலிபர்களாக நீங்கள் சில பேர் ஆயிட்டு இருக்கீங்க. ரேச்சல் அவங்கெல்லாம் காட் வந்து உங்கள் ஹார்ட்டில் நாக் பண்ணல? எத்தனை வாட்டி நாக் பண்ணுவார்? இல்லை என்னால் போதை விட முடியல, மொபைலை விட முடியல, இன்ஸ்டாகிராமை விட முடியல, டிவியை விட முடியலன்னு விடவே முடியாது. ஏன்னா பிசாசு உங்களை விடவே விடாது நரகத்துக்கு கூட்டு போகிற வரைக்கும். இயேசுக்கு ஒரு நாளுக்கு அது திறந்து பாருங்களேன். புது இருதயத்தை கொடுப்பார், புது ஆசையை கொடுப்பார். மனுஷனை மாத்திரன்றாரு. உங்கள் இருதயத்தை திறந்து இயேசுவை வருவீங்களேன். இயேசு உங்களை எவ்வளோ கெஞ்சி கூப்பிடுறாருன்னு எனக்கு வெக்கம், கண்ணீரோடு கூட சொல்லல முடியலையேன்னு அவ்வளோ ஆசையோடு கூப்பிடுறாருங்க. ரத்தம் சிந்தி கூப்பிடுறார். ஏன் பிசாசு வழியில் போய் அழிச்சுக்கிறீங்க? உங்களை இயேசுக்கிட்ட வாங்கல. அவருடைய பாடுபடுகிற பாஷையை பாருங்கள். என் உடம்பை சிலுவையில் அறைய கொடுத்தேன், என் கை காலில் ஆணி பாய, என் இருதயத்தை வீட்டினால குத்துனாங்களே. ஆத்தும வியாகுலத்தோடு ரத்த வேர்வு சிந்தி உங்களை கூப்பிடுறாரு. மரணத்தை என் பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்னு பிதானால கைவிடப்பட்டு உங்களை கூப்பிடுறாரு. இயேசுக்கு பாவிகள் மேல இருக்கிற அனுதாபம் வந்து பெருசுங்க. உங்க மேல ரொம்ப அன்பா இருந்து உங்களை கூப்பிடுறாரு. அவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஏங்க பிசாசு பொய்களை பேச்சு கேட்டு அழிஞ்சு போறீங்க? என்ன கொடுக்காது? இயேசுதான் எல்லா சந்தோஷத்தை கொடுக்குறவரு. அது உங்களுக்கு ஒன்னா கொடுக்காது. உங்களை அழிச்சு நரகத்துக்கு தள்ளுற வரைக்கும் விடாது. ஏன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க? இயேசு கிட்ட வாங்க. ஒளிமயமான எதிர்காலம் சொன்ன மாதிரி பாவ மன்னிப்பு, நீதிமான் ஆக்குதல், மகவேற்பு. அவர் உங்க தெய்வமா இருந்து உங்களை நடத்துவாரு. வாலிபர்களா இருக்கிறவங்க இயேசு சத்தம் கேட்டா துறங்க இன்னைக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் கம்யூனியன் எடுக்கும் போது நீங்க உண்மையான இயேசுவை உள்வாங்கலாமே. ஆண்டவரே, நான் ஒரு பாவியை என்ன மன்னிச்சிருங்க, எனக்குள்ள வந்து என்ன மாத்துங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், உங்களுக்குள்ள வருவார். ஜபம் பண்ணலாம். நல்ல தேவனே, இந்த வேலையிலையும் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக பல ஏற்பாடுல இயேசுவை பார்க்கிறோம் ஆண்டவரே. அதிர்ந்து போற அளவுக்கு அவருடைய மகிமை வெளிப்படுகிறது ஆண்டவரே. என்னுடைய பலவீனமான பிரசங்கத்துக்கு மன்னியும். அவரை சொல்ல வேண்டிய விதங்கள்ல எவ்வளோ சொல்லலாமே, எவ்வளோ உயர்வா சொல்லலாமே, எத்தனை வார்த்தைகள் பத்தாதே. அந்த இயேசு மேல வாஞ்சையும் ஆசையும் ஆர்வமோ மெச்சிப்போ எங்களுக்கு அதிகமாக உதவி செய்யும் ஆவியானவரே. எங்க குருடான கண்களை திறந்து இயேசுவை வெளிப்படுத்தும் ஆவியானவரே. அதை நீங்க தான் செய்யணும் அப்பா, என் பிரசங்கம் செய்ய முடியாத ஆண்டவரே. உதவி செய்யுங்க. உம் அறியாதவர்கள் அறிந்து கொள்ள திப்ப உறுதியாக இன்னைக்கு அழைச்சிருங்க ஆண்டவரே. அவங்கள உதவி செய்யுங்கப்பா. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.